கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஃபீனிக்ஸ் அரிசோனா அமெரிக்காவில் 1965 ஜனவரி 19 அன்று The God who is rich in mercy, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
You may be seated.
நீங்கள் உட்காரலாம்.
I was sort of packed away coming in and seeing Brother Moore and all of them here on the platform, the friends that I've known for so many years.
சகோதரன் மூர் அவர்களையும் இன்னும் அநேகரையும் மேடையின் மேல் கண்டபோது நான் உணர்ச்சி வசப்பட்டேன். இந்நண்பர்களை நான் அங்கே ஆண்டுகளாக அறிவேன்.
It's certainly a privilege to see them here tonight.
இன்றிரவு அவர்களை இங்கு காண்பது ஒரு பெருத்த சாக்கியம் என்று கருதுகிறேன்.
I feel kind of small to stand here and speak with such theologians behind me.
எனக்கு பின்னால் அமர்ந்துள்ள இத்தகைய மகத்தான வேத பண்டிதர்களின் முன்னிலையில் பேசுவதற்கு நான் மிகவும் சிறியவன் என்று உணர்கிறேன்.
And maybe they'll correct me when I'm wrong. I hope so.
நான் எதையாகிலும் தவறாக கூறினால் ஒரு கால் அவர்களை திருத்துவார்கள் என்று நம்புகிறேன்.
We are very happy tonight to have a certain person here, Sister Rose.
ஒரு குறிப்பிட்ட நபர் சகோதரி ரோஸ் இங்கு வந்துள்ளதை குறித்து நாங்கள் இன்றிரவு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.
He is coming down with Brother Shores and his assistant today for a little lunch.
நாங்கள் வந்து கொண்டிருந்த போது சகோதரி ஷோர்ஸ் அவருடனும் அவருடைய உதவியாளருடனும் பகல் உணவு அறிந்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தோம்.
And on the road down, Brother Williams said that Sister Rose was very sick.
அப்போது சகோதரி ரோஸ் மிகவும் வியாதியுற்றிருப்பதாக சகோதரி வில்லியம்ஸ் கூறினார்.
And we went in to see her just a moment, knelt down, and she had a high fever and really sick.
அவளை காண நாங்கள் சிறிது நேரம் அங்கு சென்றிருந்தோம். அவள் உண்மையாகவே மிகவும் வியாதிப்பட்டிருந்தாள். அவளுக்கு கடுமையான ஜுரம் இருந்தது.
Just a few words of prayer and the Lord spoke to us and said she's going to be healed. Said she'll be there tomorrow night.
நாங்கள் முழங்காற்படியிட்டு ஒரு சில வார்த்தைகளை கூறி ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுடன் பேசி அவள் சுகமடைந்து நாளை இரவு கூட்டத்துக்கு வருவாள் என்று கூறினார்.
And here she is tonight sitting right here. That's right.
இதோ அவள் இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அது உண்மை.
Sister Rose, stand up just a minute. So I think we're thankful to the Lord. She's bed patient.
சகோதரி ரோஸ் எழுந்து நில்லுங்கள். எல்லோரும் உங்களை காணட்டும். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கின்றோம். அவள் படுத்த படுக்கையாய் இருந்தாள்.
She said that the devil just beat me out of everything.
எல்லாவற்றிலும் பிசாசி என்னை மேற்கொண்டு விட்டான். இங்கு வந்ததும் எனக்கு வியாதி வந்துவிட்டது என்றால்
I come over here and then break down with this some kind of a throat disease and so forth.
ஏதோ தொண்டை சம்பந்தமான நோய். ஆனால் ஆண்டவர் அவளை சுகமாக்கினார். அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து அன்புள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்.
But the Lord has brought her through, so to that we're happy.
Yes,
thanking the dear Lord.
ஆனால் ஆண்டவர் அவளை சுகமாக்கினார். அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து அன்புள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Now we've been having wonderful times and tomorrow night now we go over to the Ramada.
நாம் அற்புதமான நேரங்களை கழித்தோம். நாளை இரவு நாங்கள் ராமதாவுக்கு செல்கிறோம்.
And don't forget now it won't be here tomorrow night, it'll be at the Ramada.
மறக்க வேண்டாம், நாளை இரவு கூட்டம் இங்கில்லை, ராமதாவில் நடைபெறும்.
And the convention begins the next night.
கன்வென்ஷன் கூட்டங்கள் அதற்கு அடுத்த இரவு
ஆரம்பமாகின்றன.
ஆகவே இன்னும் ஒரு இரவு நீங்கள் என்னுடன் பொறுத்துக் கொள்ள வேண்டும்.
So last night I went so far off a scale.
நேற்று இரவு நான் அதிக நேரம் பேசிவிட்டேன்.
Kind of made a little promise to myself at the first of the year that I would just go to cut them messages down from 3, 4, 5 hours to maybe along about 30-40 minutes.
இந்த ஆண்டு தொடக்கத்தில் இனிமேல் நான் 3, 4, 5 மணி நேரம் பிரசங்கம் செய்வதற்கு பதிலாக 30 அல்லது 40 நிமிடங்கள் மாத்திரமே பிரசங்கம் செய்வேன் என்று தீர்மானம்
செய்தேன்.
நேற்று இரவு நான் உங்களிடம் கூறின விதமாகவே ஞாயிறன்று என் மனைவி நீங்கள் உண்மையாகவே அதை கடைபிடித்தீர்கள்
என்றாள்.
ஆனால் நேற்றிரவு நான் அதை பாழாக்கிவிட்டேன்.
55 minutes instead of 38 last night.
30 நிமிடங்களுக்கு பதிலாக நான் 55 நிமிடங்கள் பேசிவிட்டேன்.
Coming down tonight, Billy said, "What are you going to speak on?"
இன்றிரவு நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எந்த பொருளின் மேலில் பேசப் போகிறீர்கள் என்று பில்லி கேட்டான்.
I said, well, I got a few little notes wrote out here and some scriptures. I don't know some of them. Four or five different messages.
நான் நான்கு அல்லது ஐந்து வித்தியாசமான பொருளின் பேரில் குறிப்புகளும் வேத வாக்கியங்களும் எழுதி வைத்திருக்கிறேன்.
I said, feel, when I get down there and see what's going on.
அங்கு சென்ற பின்பு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றேன்.
Said, you promised pray for all them sick people.
வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் செய்வதாக நீங்கள் வாக்களித்துள்ளீர்களே என்று அவன் சொன்னான்.
I said, yes, sir.
நான் ஆமையா என்றேன்.
How many cards you got? I said, 200.
எவ்வளவு அட்டைகள் வைத்திருக்கின்றாய் என்று கேட்டேன். 200 என்று பதிலளித்தான்.
I said, I better start on them tonight.
அப்படியானால் நான் இன்றையவே ஜெபிக்க தொடங்குவது நலம் என்றேன்.
And he said, now remember, you only get 15 minutes to speak. So you took the rest of it up last night.
அவன் உங்களுக்கு பேச 15 நிமிடங்கள் மாத்திரமே அவகாசம் உண்டு, ஏனெனில் பாக்கி நேரத்தை நீங்கள் நேற்று இரவே பேசி தீர்த்து விட்டீர்கள்
என்றான்.
15 நிமிடங்கள் நாம் துரிதமாக முடிக்க வேண்டும் இல்லையா?
Well, we made a promise to you that we would pray for those people who had prayer cards, and we're obligated to a promise, of course.
ஜெப அட்டைகள் வைத்திருப்பவர்களுக்கு நாங்கள் ஜெபம் செய்வதாக வாக்களித்திருந்தோம். எங்கள் வாக்கை நிறைவேற்ற நாங்கள் நிச்சயம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
We can't bring them all through these lines, and neither could I be able to call them individually out in the audience.
அவர்கள் அனைவரையும் இந்த வரிசையில் கொண்டு வர முடியாது. கூட்டத்திலிருந்து அவர்கள் பெயர்களை கூப்பிட்டு அவர்களை தனிப்பட்ட விதத்தில் அழைக்கவும் என்னால் முடியாது.
Even though the Holy Spirit would give it to me, I just can't stand to do it. It's just too much on me.
எப்படி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு அருள்வார் என்றாலும் என்னால் அப்படி செய்ய முடியாது, ஏனெனில் அது எனக்கு அதிக பாரமாயிருக்கும்.
But we're all acquainted with those things.
இப்படிப்பட்ட செயல்களை பரிசுத்த ஆவியானவர் புரிவதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம்.
We know that God is still God.
தேவன் இன்னமும் தேவனாய் இருக்கிறார் என்று நாம் அறிவோம்.
It isn't that heals, it's that it only builds faith to let us know that we're in his presence.
அது சுகமளிக்கிறது என்பது முக்கியமல்ல. நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை அது நமக்கு தெரிவித்து நமது விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது.
And we're going tonight to pray for all those sick people, every one of them. It's got those prayer cards to be prayed for.
இன்றிரவு நாங்கள் எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் ஜெப அட்டை வைத்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க போகின்றோம்.
Then tomorrow night, over at the Ramada, we'll try to give out some more and start praying for them over there. Because I still have tomorrow night.
நாளை இரவு ராமதாவில் இன்னும் சில அட்டைகளை விநியோகம் செய்து அவர்களுக்கும் அங்கே ஜெபம் செய்வோம். ஏனெனில் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு முன்பு எனக்கு இன்னும் ஒரு இரவு உள்ளது.
I think I have one night of the convention, maybe a breakfast also. It depends on how things come out.
கன்வென்ஷனில் எனக்கு ஒரு இரவு அளிக்கப்பட்டுள்ளது நினைக்கிறேன். அதை தவிர காலை உணவு ஆராதனை ஒன்று இருக்கும் என்று தோன்றுகிறது. அங்கு காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை அது பொறுத்துள்ளது.
Is some of one of the speakers that never showed up. I hasn't as yet, I don't think. Brother Humberg.
பேச்சாளர்களில் ஒருவர் இன்னும் வரவில்லை நினைக்கிறேன். சகோதரன் ஹம்பர்க்.
Hamburg. Cassius Hamburg.
Hamburgi. Cassius Hamburgi.
So, I get it all wrong. That's a German name. I guess that's German.
நான் அந்த பெயரை எப்பொழுதும் தவறாக உச்சரிக்கிறேன். அது ஜெர்மானிய பெயர். அது ஜெர்மானிய பெயர் நினைக்கிறேன்.
So, I may have to kind of pinch hit, as we call excuse expression, for him.
நான் வழக்கமாக அதை தவறாக உச்சரிக்கிறதற்காக மன்னிக்கவும்.
So we've been having a wonderful time in the Lord.
நாம் கர்த்தருக்குள் அற்புதமான நேரத்தை கழித்தோம்.
To all you, if there be some strangers here tonight, we're sure glad to have you in. And trust that the Lord will bless you.
இன்றிரவு அந்நியர் யாராகிலும் இங்கிருப்பார்களேயானால் நீங்கள் வந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறோம்.
I pray that there won't be any sick people in the building when we leave tonight.
இன்றிரவு இவ்விடம் விட்டு செல்லும் போது கட்டிடத்தில் வியாதியஸ்தர்கள் ஒருவராகிலும் இருக்கக்கூடாது என்றும்.
Our Lord will come down in his great power and will heal all that's sick and afflicted.
கர்த்தர் தாமே தமது மகத்தான வல்லமையுடன் இறங்கி வந்து வியாதிப்பட்டு அவதியுறும் அனைவரையும் சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
Here some time ago I used to take the individuals in on special interviews, some of the hard cases that we couldn't get through.
சில நாட்களுக்கு முன்பு நான் விசேஷித்த பேட்டிகளில் அழைத்து அவளுடன் பேசுவதுண்டு. அவைகளில் சில கடினமானவைகள்.
Then it built up so fast that it got to be, the Lord kept blessing it to them. We got 300 or 400 waiting.
அதன் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வந்தது. கர்த்தரதை ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். முடிவில் 300 அல்லது 400 பேர் பேட்டிகளாக காத்துக் கொண்டிருக்க அவர்கள் மனது
புண்பட்டது.
காத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் மனது புண்பட்டது.
Maybe on that much time you'd have to wait maybe a year or two. So to get into it, see, just in between the meetings to take them on the interviews.
பேட்டிக்காக அவர்களுடைய அழைப்பு வருவதற்கு 1 அல்லது 2 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன.
We just sat and wait on the Lord until He told us just exactly the case.
நாங்கள் அமர்ந்திருந்து அக்காரியம் என்னவென்று அவர் கூறும் வரைக்கும் காத்திருப்போம்.
There's no doubt there's people sitting here tonight. It's been on them special interviews.
இத்தகைய விசேஷித்த பேட்டிகளில் பங்கு கொண்டவர்கள் இன்றிரவு இங்கு அமர்ந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை.
Israel, I see you raise your hands on the special interviews. Yes, there's it. So, and no, that's right.
அப்படி யாராயிலும் உண்டா? இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். விசேஷித்த பேட்டிகளில் பங்கு கொண்டவர்கள் ஆம் உட்கார்ந்திருக்கின்றனர். நான் கூறுவது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும்.
We just wait to see what the Lord would say, what that case.
ஆண்டவர் என்ன கூறுவார், அது என்ன காரியம் என்று கூறுவார் என்று நாங்கள் காத்திருப்போம்.
And then I had to stop that here some time ago. I told Billy that we couldn't have any more private interviews.
சில நாட்களுக்கு முன்பு நான் இந்த விசேஷித்த பேட்டிகளை நிறுத்த வேண்டியதாயிற்று. தனிப்பட்ட பேட்டிகள் இனி வைக்க முடியாது என்று நான் பில்லியிடம் கூறினேன்.
See, I just passed 25 recently, second time, and way up towards the third time.
பாருங்கள், இப்பொழுது நான் 2வது தடவையாக 25 வயதை கடந்தேன். 3வது தடவையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்.
So, as you get a little older, while you don't, somehow can't keep up like you used to.
நமக்கு வயதாகுந்தோறும் முன்பு போல் காரியங்களை செய்ய முடிவதில்லை.
Your steps shorten.
நமது அடிகள் குறுகிக் கொண்டே செல்கின்றன.
And of course, Brother Moore don't know anything about that yet. I think we're somewhere around the same age.
சகோதரன் மூர் ஏறக்குறைய என் வயதாயிருந்தாலும் இன்னும் அதை குறித்து அவருக்கு ஒன்றும் தெரியாது.
A lot of water went down the river since you and I and Brother Brown come here the first time with Brother Outlaw and Brother Garcia and Brother Fuller.
ஆனால் நீங்களும் நானும் சகோதரன் பிரவனும் முதன்முறையாக இங்கு சகோதரன் அவுட்லா, சகோதரன் கார்சியா, சகோதரன் ஃபுல்லர் இவர்களுடன் வந்து முதற்கொண்டு காலம் அதிகம் கடந்து விட்டது.
I wonder if them man would be in here tonight, Brother Garcia, Brother Fuller, Brother Outlaw, are they here?
இந்த சகோதரர்கள் இங்கு உள்ளனரா என்று தெரியவில்லை. சகோதரன் கார்சியா, சகோதரன் ஃபுல்லர், சகோதரன் அவுட்லா இங்கு உள்ளனரா?
Raise up your hands if you are there.
இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள்.
Yes, there's Brother Fuller, I believe, if I'm not mistaken, Brother Outlaw over here.
ஆம், சகோதரன் ஃபுல்லர் இங்கு இருக்கிறார், சகோதரன் அவுட்லாவை அங்கு காணுகிறேன்.
Brother Garcia, I believe all that he left Phoenix. I think that's right.
சகோதரன் கார்சியா, நான் நினைக்கிறேன் அவர் ஃபீனிக்ஸை விட்டு போய் விட்டார் என்று.
He left Phoenix and he's over in California.
அவர் ஃபீனிக்ஸை விட்டு சென்று இப்பொழுது கலிபோர்னியாவில் இருக்கிறார்.
Well, certainly grand days, and I still believe the same message I had then. Jesus Christ the same yesterday, today and forever.
அது மிகவும் கம்பீரமான நாட்கள். அன்று நான் கொண்டிருந்த அதே செய்தியையே இன்றும் கொண்டிருக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார் என்னும் செய்தி.
I guess that's been about, well, Becky was a baby, that's about 19 years.
ஏறக்குறைய 19 ஆண்டுகள் கடந்து விட்டன. அப்பொழுது பெக்கி சிறு குழந்தையாயிருந்தால்.
Now she's a big old fat ugly girl sitting out there somewhere, 19 years old.
இப்பொழுதோ அவள் 19 நிரம்பிய தடித்த விகாரமான பெண்ணாய் அங்கு எங்கோ அமர்ந்திருக்கிறாள்.
Where are you, Becky? Boy, she'll get me for that.
Becky, எங்கிருக்கிறாய்? அப்படி அவளை அழைத்ததனால் அவள் என் மீது கோபித்துக் கொள்வாள்.
I remember packing her in on my arm. I sure have a job doing that tonight.
அவளை என் கையிலேந்தி பிரசித்தி செய்தனால் என் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்றிரவும் கூட அத்தகைய பணி எனக்கு உண்டாயிருக்கும் நினைக்கிறேன்.
Remember over at Brother Garcia's church one night, she's a little bitty fella.
சகோதரன் கார்சியாவின் சபையில் ஒரு இரவு பெக்கி குழந்தையாயிருந்த போது.
And I said, we have an international meeting tonight.
இந்த விதமாய் பிரசங்கித்தேன். இன்றிரவு நான் சர்வதேச கூட்டம் ஒன்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்.
I said, I'm speaking to the Spanish.
நான் ஸ்பானியர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
I said, my wife here is a German.
இங்குள்ள என் மனைவி ஜெர்மானிய ஸ்திரீயாக இருக்கிறாள்.
I said, I'm an Irishman.
நான் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவன்.
I said, and my little girl's an Indian. And that was Becky.
என் சிறு குழந்தை பெக்கி சிகப்பு இந்தியன் என்றேன்.
So when I went out the back door, there's a little Mexican girl out there said, Brother Branham?
நான் பின்பக்கமாக வெளியே சென்ற போது மெக்சிகோ நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தி என்னை அணுகி சகோதரன் பென்ஹாமே என்றாள்.
Said, yes, honey, what do you want?
நான் என்ன வேண்டும் என்றேன்.
So don't you think your baby is a bit pale to be an Indian? She's a blonde, you know.
அவள் உங்கள் குழந்தை பலவீனமாக இருக்கிறாளே, அவள் எப்படி சிகப்பு இந்தியனாக இருக்க முடியும் என்று கேட்டாள்.
I said, just an Indian in action.
நான் சொன்னேன், அவள் நடத்தையில் சிகப்பு இந்தியலாக இருக்கிறாள் என்றேன்.
Well, we're thankful that to be here again tonight.
சரி, இன்றிரவு மறுபடியுமாக இங்கு வந்திருப்பதில் நாங்கள் நன்றியுள்ளதாய் இருக்கிறோம்.
Now before we approach the word, let's approach him, for he is the word.
நாம் வார்த்தையை அணுகும் முன்பு அவரையே அணுகுவோம், ஏனெனில் அவரே வார்த்தையாய் இருக்கிறார்.
When the word is made manifest, that's him in you.
வார்த்தை வெளிப்படும் போது அதுதான் உங்களில் இருக்கிறவர்.
As we had last night on the seat of discrepancy, did you appreciate that? The Lord bless you.
நேற்றிரவு நாம் முரண்பாட்டின் வித்து என்பதை குறித்து பேசினோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவித்தீர்களா?
I certainly appreciated bringing the message to you.
அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
And we see what the seeds are.
வித்துக்கள் என்பது என்னவென்று நாம் பார்த்தோம்.
Now, is there a special request tonight? Is something special?
உங்களுக்கு இன்றிரவு ஏதாவது விசேஷமான விண்ணப்பங்கள் ஏதாகிலும் உண்டா?
Maybe some of you all, it's going to be in this prayer line.
ஒருவேளை ஜெப வரிசையில வரப்போகின்றவர்கள்,
Say, God, be merciful and I've come to be prayed for. Let my faith rise up and meet the conditions.
தேவனே, இரக்கமாயிரும், நான் ஜெபத்திற்காக வரும்போது உமது நிபந்தனையை சந்திக்கத்தக்கதாக என் விசுவாசத்தை உயர்த்துவீராக என்று ஜெபியுங்கள்.
Maybe somebody's got a loved one sick and something.
ஒரு கால் நீங்கள் சிநேகிக்கிறவர்கள் இல்லை, அப்படி ஏதோ ஒரு காரியம் வியாதியா இருக்கக்கூடும்.
Would you just raise your hand so God would just look down and say,
தேவன் காணத்தக்கதாக உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களாக.
If that, you don't know how that makes me feel to look there.
உயர்த்தப்பட்ட அநேக கரங்களை காணும் போது என்னில் பொங்கி எழும் உணர்ச்சி என்னவென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
Just look at the need in your minister brothers, just look at that. See?
போதகர் சகோதரரே, அந்த தேவைகளை பாருங்கள், அதை சற்று பாருங்கள்.
Now if it makes me feel that way, what does it do to our Father? Certainly.
எனக்கே அத்தகைய உணர்ச்சி உண்டாகுமானால் நமது பிதாவின் உணர்ச்சி எப்படிப்பட்டதாயிருக்கும்? நிச்சயமாக.
Now let us pray.
நாம் ஜெபம் செய்வோம்.
Dear Jesus, we are approaching now the great throne of mercy through this all-sufficient name.
அன்புள்ள இயேசுவே, எல்லாவற்றுக்கும் போதுமானவது நாமத்தின் மூலம் நாங்கள் மகத்தான இரக்கத்தின் சிங்காசனத்தை அணுகுகிறோம்.
For there is no other name given among man whereby we must be saved, but only this name of the Lord Jesus.
ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை.
And we are coming in his name.
அவருடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம்.
And we pray, Heavenly Father, that you will receive us tonight as your believing children.
பரலோக பிதாவே, இன்றிரவு எங்களை உமது விசுவாசிக்கும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
And forgive our unbelief, Lord.
கர்த்தாவே, எங்கள் அவிசுவாசத்தை எங்களுக்கு மன்னியும்.
Help it tonight that it may be that we will completely believe every word of God tonight for all the things that we have need of.
எங்கள் தேவைகள் அனைத்திற்காகவும் இன்றிரவு நாங்கள் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் முற்றிலுமாக விசுவாசிக்க உதவி செய்யும்.
You know what's beneath these hands that's been raised up.
உயர்த்தப்பட்ட கரங்களின் கீழ் இருக்கின்ற காரியங்கள் என்னவென்பதை நீர் அறிவீர்.
There's sickness, some of them may be domestic troubles.
ஒரு கால் சிலருக்கு வியாதியாக இருக்கலாம், சிலருக்கு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம்.
Some of them financial troubles.
வேறு சிலருக்கு அது பணத்தொல்லையா இருக்கலாம்.
Some of them are weary. Maybe some backslid, some sinner.
ஒருவேளை சிலர் சோர்ந்து போயிருக்கலாம், சிலர் பின்வாங்கி போயிருக்கலாம், சிலர் பாவிகளாயிருக்கலாம்.
Whatever the need is, thou art more than a match for any enemy.
அவர்கள் தேவை என்னவாயிருப்பினும் எந்த சத்துருவையும் மேற்கொள்ள வல்லமை படைத்தவர் நீர்.
So we pray, Lord, that tonight that we will recognize that our enemies, every one has been defeated, even to death itself.
எனவே மரணம் உள்பட எங்கள் ஒவ்வொரு சத்துருவும் அவைகள் ஜெயிக்கப்பட்டு ஆயிற்று என்று இன்றிரவு நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படும்.
And that we are more than conquerors in him who loved us and gave himself for us, has washed us in his blood.
நாமில் அன்பு கூர்ந்து தம்மையே நமக்காக கொடுத்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவின அவராலே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளர்களாய் இருக்கிறோம் என்று உணர அருள் புரியும்.
We pray, Lord, that all unbelief, all doubt, all frustrations, all that's unlike God will flee from us tonight.
ஆண்டவரே, எல்லா அவிசுவாசமும் எல்லா சந்தேகங்களும் எல்லா ஏமாற்றங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகன்று
That the Holy Ghost might have the right of way in our hearts.
பரிசுத்த ஆவியானவர் தாமே உரிமையுடன் எங்கள் இதயங்களில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
May he speak to us in a mysterious ways.
அதிசயமான விதங்களில் அவர் எங்களுடனே பேசுவாராக.
May he speak to us in his power.
அவருடைய வல்லமையில் அவர் எங்களுடன் பேசுவாராக.
May he resurrect those that are spiritually dead.
ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பி.
Bring back health to those who are sick and afflicted.
வியாதியால் அவதியுறுபவர்களுக்கு அவர் மீண்டும் சுகத்தை அளித்து.
Lift up the feeble knees, the wearied hands that's hanging down.
நெகிழ்ந்த கரங்களையும் தளர்ந்த கரங்களையும் அவர் உயர்த்துவாராக.
May there be a time of rejoicing.
ஒரு குதூகலமான நேரம் அவர்களுக்கு உண்டாகுவதாக.
May it break forth tonight, Lord, to lead this place to the Ramada Inn and start one of the greatest conventions that's ever been held in this city.
ஆண்டவரே, இன்றிரவு அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகி ரமதா சத்திரத்தை அடைந்து அந்த பட்டணத்தில் அதுவரை நிகழ்ந்த கன்வென்ஷன்களிலேயே மிகவும் சிறந்த கன்வென்ஷனை தொடங்குவதாக.
Lord, while we're assembled together and pray,
கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது,
you said if the people that are called by my name shall assemble themselves together and pray, then I'll hear from heaven.
என்னுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்ட ஜனங்களாய் ஒன்று கூடி ஜெபித்தால் அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து நான் கேட்பேன் என்று நீ கூறினீர்.
God, we pray that this will be so tonight.
இன்றிரவு இது அம்மடமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Father, as we read the word, no one can interpret it but you. You're your own interpreter.
பிதாவே, இப்பொழுது நாங்கள் வார்த்தையை படிக்கும் போது உம்மை தவிர வேறு யாராலும் அதை வியாக்கியானிக்க முடியாது. நீரே உம்முடைய சொந்த வியாக்கியானி.
And we pray that you'll interpret to us the things that we read tonight. For we ask it in Jesus' name. Amen.
இன்றிரவு நாங்கள் படிக்கும் வார்த்தையை நீரே வியாக்கியானித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.
Now, if many of you like to just mark down scriptures that a minister reads,
ஒரு போதகன் வேத வார்த்தைகளை வாசிக்கும் போது நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால்,
and I would like for you to tonight, if you would, to turn to Ephesians.
இன்றிரவு எபேசியர் நிருபத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள்.
And I was speaking last Sunday on the Ephesians.
கடந்த ஞாயிறன்று நான் எபேசியர் நிருபத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன்.
How that the book of Joshua was the Ephesians of the Old Testament. And how it was a book of redemption.
எப்படி யோசுவாவின் புத்தகம் பழைய ஏற்பாட்டின் எபேசியராக திகழ்கிறது என்றும் அது மீட்பின் புத்தகம் என்றும் எடுத்துரைத்தேன்.
And redemption has two different parts, come out of and entering into.
மீட்டுக் கொள்ளப்படுதலுக்கு இரண்டு பாகங்கள் உள்ளன. ஒன்றிலிருந்து வெளியே வருதலும் ஒன்றுக்கு உள்ளே செல்லுதலும் ஆகும்.
First you have to come out.
முதலாவதாக நீங்கள் வெளியே வர வேண்டும்.
Some people want to bring the world in with them, but you got to come out of the world to enter into Christ.
சிலர் வெளியே வரும்போது தங்களுடன் உலகத்தையும் கூட உடன் கொண்டு வர விரும்புகின்றனர். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் செல்வதற்கு உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும்.
You have to come out of unbelief to enter into faith.
நீங்கள் அவிசுவாசத்திலிருந்து வெளியே வந்து விசுவாசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும்.
There cannot be one thing in your way.
உங்கள் வழியில் வேறொன்றும் இருக்கக்கூடாது.
To really have genuine faith, you must absolutely leave everything that's contrary to the word of God behind to enter into faith.
உண்மையான விசுவாசத்தை பெற்றிருக்க தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருப்பவைகள் அனைத்தையும் நீங்கள் பின்னாக விட்டுவிட்டு விசுவாசத்திற்குள் செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள்.
And that was the book of the Ephesians of the Old Testament, Joshua.
யோசுவாவின் புத்தகமே பழைய ஏற்பாட்டின் எபேசியர் நிருபமாயிருக்கிறது.
Where Moses represented the law, could not save no one, but grace could.
அங்கே நியாயப்பிரமாணத்துக்கு பிரதிநிதியாக இருந்த மோசே யாரையுமே ரட்சிக்க முடியவில்லை. ஆனால் கிருபையினாலோ ரட்சிக்க முடியும்.
And here Joshua is the same word like Jesus, Jehovah Savior.
யோசுவா, இயேசு என்னும் இரண்டு சொற்களுக்கும் ஒரே அர்த்தம் கொண்டவை ஏகோவா ரட்சகர் என்பதாகும்.
And now Then we find out that we have come to another Ephesians, another Ephesus. Now,
அப்படியானால் நாம் இப்பொழுது வேறொரு எபேசியருக்கு வந்திருப்பதை நாம் காண்கிறோம்.
Or that in our intellectual denominations and so forth, and all of our education programs has come to its Jordan, then we must have an Ephesians again.
அங்கே நம்முடைய புத்தி கூர்மையுள்ள ஸ்தாபனங்கள் இன்னும் மற்றவைகள் நம்முடைய கல்வி திட்டங்கள் யாவும் அவைகளுடைய யோர்தான் அண்டைக்கு வந்துவிட்டது. அப்படியானால் நமக்கு மீண்டும் ஒரு எபேசியர் இருக்க வேண்டும்.
We must have an exodus to come out and to go into for the rapture.
நமக்கு ஒரு பிரயாணம் அவசியமாக இருக்க வேண்டும். நாம் வெளியே வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக உள்ள செல்ல வேண்டியவளாயிருக்கிறோம்.
Now, we're going to read tonight from the second chapter of Ephesians.
இன்றிரவு நாம் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசிக்க போகிறோம்.
I was just saying that so you could get to the spot or the turn to the chapter.
நீங்கள் வேதாகமத்தை திருப்பி எபேசியர் நிருபத்தை கண்டுபிடிக்கும் வரைக்கும் இவைகளை நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன்.
You hath he quickened who were dead in trespasses and sin.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
Wherein in times past you walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit that now worketh in the children of disobedience.
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள்.
Among whom also we all had our conversations in times past in the lust of the flesh, fulfilling the desire of the flesh and of the mind, and were by nature the children of wrath even as others.
அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம்.
God, who is rich in mercy, for his great love, wherewith he loved us,
Devano irakkathil aishwaryam ullavarai nammil anbu koornda tammudaiya migundha anbinale,
even when we were dead in sin, has he quickened us together with him, or quickened us together with Christ, by grace are ye saved.
அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்.
I want to take from there a few or part of the verse, but God, the God who is rich in mercy.
இதிலிருந்து ஒரு வேத வாக்கியத்தின் பாகத்தின் பொருளுக்கு தலைப்பாக தெரிந்து கொள்ள போகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன்.
I want you to notice here the prophet, apostle rather, Paul.
தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு கூறுவதை கவனியுங்கள்.
How he made mention of this. How you has he quickened who were once dead.
அவர் இங்கே எப்படி குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்கள். மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார்.
You has he quickened who were once dead.
ஒரு சமயத்தில் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார்.
Dead in sin and trespasses, walking after the things of the world, the desire of the flesh, and fulfilling the desire of the mind.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் மாம்ச இச்சைப்படியாய் நடந்து மனம் விரும்பினவைகளை செய்தோம்.
What caused this change?
ஆனால் நம்மில் மாறுதலை உண்டாக்கினது எது உங்களுக்கு புரிகின்றதா?
What caused it from one time being dead to quicken?
ஒரு காலத்தில் மரித்த நிலையில் இருந்த நம்மை உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமைக்கு மாற்றியது எது?
Quicken means made alive.
உயிர்ப்பித்தல் என்றால் ஜீவனுள்ளவர்களாய் ஆக்கப்படுதல்.
There was a change from death unto life.
மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மாறுதல் ஏற்பட்டது.
There's no other thing that could happen to any person so great as to change him from death to life.
மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வரும் மாறுதலை காட்டிலும் வேறெந்த பெரிய காரியமும் ஒரு மனிதனுக்கு நேரிட முடியாது.
A man, if he was dying physically and could be healed physically, that would be a great thing.
ஒரு மனிதன் சரீர பிரகாரமாக மரண தருவாயில் இருக்கும் போது அவன் சரீர சுகம் பெற்றால் அது ஒரு பெரிய காரியமாயிருக்கும்.
But nothing so great as when he is spiritually dead and God has quickened him to life.
ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் மரித்திருக்கும் ஒரு மனிதனை தேவன் உயிர்ப்பிக்கிறதை காட்டிலும் பெரிய காரியம் வேறு எதுவும் இல்லை.
You once in times past dead. You were dead.
நீங்கள் முற்காலத்தில் மரித்தவர்களாய் இருந்தீர்கள். நீங்கள் மரித்தவர்களாய் இருந்தீர்கள்.
Even many here tonight, one time, can look back and know that you were dead.
இங்குள்ள அநேகரும் கூட பின்னோக்கி பார்த்து அவர்கள் மரித்தவர்களாய் இருந்ததை காணலாம்.
But now, why aren't you dead tonight, as you were then?
ஆனால் நீங்கள் அந்த நாளில் இருந்தது போன்று இன்றிரவு நீங்கள் ஏன் மரித்தவர்களாய் இல்லை?
You deserve to be that way because you were a sinner.
நீங்கள் பாவிகளாய் இருந்த காரணத்தால் அந்நிலையில் இருக்கும் தகுதியை பெற்றிருந்தீர்கள்.
But God, who is rich in mercy, that's the thing.
அங்கே காரியம் அதுதான். அதாவது தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார்.
God, who was rich,
ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த தேவன்,
all these things that we were, but God, that made the change right there.
அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இருந்தோம். ஆனால் தேவனோ அதுதான் அங்கே நம்மில் மாறுதலை உண்டாக்கினது.
God, who is rich in mercy,
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார்.
Oh, I'm so glad for that. That he being rich in mercy.
அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் இருப்பதால் ஓ அதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
If he was just rich in money.
அவர் பணத்தில் மாத்திரம் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தால்.
If he was just rich in materials, which he is.
பொருளில் மாத்திரம் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தால் அவர் அவனத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார்.
But yet the greatest thing is being rich in mercy.
ஆனால் எல்லாவற்றை விட மேலான காரியம் என்னவென்றால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருப்பதே.
Oh, what a great word that is.
Oh, அது எவ்வளவு ஒரு மகத்தான வார்த்தை.
How that we were once dead. And we were speaking the other night on how the seed must die.
நாம் முற்காலத்திலே மரித்தவர்களாய் இருந்தோம். விதை எப்படி சாக வேண்டும் என்பதை குறித்து அன்று இரவு நாம் பேசினோம்.
And everything around that germ of life must not only die but rot. If it doesn't rot, it cannot live.
அந்த ஜீவாணுவை சுற்றியுள்ள எல்லாமே சாக வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அது செத்து அழுக வேண்டும். அது அழுகாமல் போனால் ஜீவிக்க முடியாது.
And rot is completely done away with. It's finished.
அழுகுதல் என்பது முற்றிலுமாக அழிந்து போதல், உருத்தெறியாமல் போதல் என்று பொருள்படும்.
And until we get to the place that our own ideas and our own thinking is completely gone and it's rotted away from us, then the germ of life can begin to live.
அதுபோன்று நமது சொந்த கருத்துக்களும் சிந்தனைகளும் முழுவதுமாக அழுகி அழிந்து போகும் நிலைக்கு வர வேண்டும். அப்பொழுது நமக்குள் இருக்கும் ஜீவாணு உயிர் பெற்று வாழத் துவங்கும்.
Now we might I might inject just a little bit of doctrine here.
இங்கு நான் ஒரு போதகத்தை ஒரு கால் புகுத்தலாம்.
That I don't, if you don't believe it, all right, that's just okay. I do believe it.
இந்த போதகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் நான் இந்த போதகத்தை விசுவாசிக்கிறேன்.
I believe that a man, when he's born in this world, that when you're a little baby, born into the world, you could not have been here without being the foreknowledge of God.
அதாவது இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தேவனுடைய முன்னறிவு இல்லாமல் இவ்வுலகில் தோன்ற முடியாது.
Because he is infinite and he knows all things.
ஏனெனில் அவர் எல்லையற்றவர். அவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும்.
And when that little baby is born into the world, there's something in that baby.
அக்குழந்தை இவ்வுலகில் பிறக்கும் போது அதற்குள் ஏதோ ஒன்று உள்ளது.
If he's ever going to have life, there's a little something in there, in that child, then
அது ஜீவிக்க வேண்டுமானால் அதற்குள் சிறிய ஏதோ ஒன்று இருக்க வேண்டும்.
That he comes to, sooner or later, that little seed is in him.
சீக்கிரமாகவோ அல்லது கழித்தோ அதற்கு வந்துவிடும். அந்த சிறிய வித்து அதனுக்குள் இருக்கிறது.
If you'll take the scriptures plainly declare that.
வேத வாக்கியங்கள் அதை குறித்து தெளிவாக கூறுகின்றன.
Now, if you've got eternal life tonight, if we have eternal life, then we always were.
அதுபோன்று உனக்கு நித்திய ஜீவன் இன்றிரவு இருக்குமானால், நமக்கு நித்திய ஜீவன் இருக்குமானால், நாம் அதை எப்பொழுதும் உடையவளாய் இருக்கிறோம்.
Because there's only one form of eternal life.
ஏனெனில் ஒரே விதமான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு.
We always were.
நாம் எல்லா காலங்களிலும் இருந்தோம்.
And the reason we were because we are a part of God.
நாம் அந்தவிதமாக இருக்க காரணம் என்னவெனில், நாம் தேவனின் ஒரு பாகமாக இருப்பதால் தான்.
And God is the only thing that's eternal.
தேவன் ஒருவர் மாத்திரமே நித்தியமானவராய் இருக்கிறார்.
And like as Melchizedek received tithes from Abraham, and it was allotted to his great grandson Levi.
மெல்கிசேதேக்கு ஆபிரகாமிடம் தசமபாகம் வாங்கினது போல் அவருடைய கொள்ளுபேரனாகிய லேவிக்கும் அது அளிக்கப்பட்டது.
Who was yet in the loins of Abraham paid tithes, for he was yet in the loins of Abraham when he met Melchizedek.
மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவி ஆபிரகாமின் அறையில் இருந்தபடியால் அவனும் தசமபாகம் செலுத்தினான்.
Yeah, we'll speak on that or the other place one morning. Who is this Melchizedek?
ஒரு காலை நேரத்தில் யார் இந்த மெல்கிசேதேக்கு என்பதை குறித்து பேச விரும்புகிறேன்.
Now, notice that way back, God knew this boy coming down. He knew all things.
இதை கவனியுங்கள், லேவி உலகில் தோன்றுவான் என்று தேவனுக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும். அவர் எல்லாம் அறிந்தவர்.
Now, we are a part of God. You always were.
நாம் தேவனின் ஒரு பாகமாக இருக்கிறோம். நீங்கள் எக்காலத்தும் அப்படித்தான் இருந்து வந்திருக்கிறீர்கள்.
You don't remember it because you were only an attribute in God.
ஆனால் உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை, ஏனெனில் நீங்கள் தேவனுக்குள் அவருடைய ஒரு தன்மையாக மாத்திரமே இருந்தீர்கள்.
You were only in his thinking, your very name. If it ever was on the book of life, it was put there before the foundation of the world. He knew what you were.
அவருடைய சிந்தனையில் மாத்திரம் நீங்கள் இருந்தீர்கள். உங்கள் பெயர் எப்பொழுதாகிலும் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது உலக தோற்றத்துக்கு முன்பே எழுதப்பட்டு விட்டது. நீ என்னவாய் இருப்பாய் என்று அவருக்கு தெரியும்.
I'm only saying this not to mix up doctrine but to straighten it out.
போதகத்தை குழப்புவதற்கென இதை கூறவில்லை, அதை தெளிவாக்கவே இதை கூறுகிறேன்.
That we might get away from this fear and scare. You don't know who you are.
அதன் விளைவாக நம் பயம் தெளிந்துவிடும். நீ யார் என்று உனக்கு தெரியவில்லை.
You are not going to be, but now you are the sons of God.
நீ இனிமேல் ஒரு தேவபுத்திரனாக போவதில்லை, நீ இப்பொழுதே தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிறீர்கள்.
You always were the sons of God.
பாருங்கள், நீங்கள் எக்காலத்தும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். புரிகின்றதா?
For when God had you in his thinking at the beginning, you have to be some part of you.
ஆதியில் தேவன் உங்களை தம் சிந்தையில் கொண்டிருந்த போது உங்களில் ஒரு பகுதி தேவனில் இருந்திருக்க வேண்டும்.
Your life that's in you now had to be with God before there.
உங்களுக்குள் இப்பொழுது இருக்கும் அந்த ஜீவன் அப்பொழுதே தேவனுக்குள் இருந்திருக்க வேண்டும்.
Before he even become material here on earth.
அதாவது நீங்கள் இவ்வுலகில் தோன்றுவதற்கு முன்பே.
Before there was anything but God, you were one of his attributes.
தேவனை தவிர வேறொன்றும் இவ்வுலகில் இல்லாதவரே. நீங்கள் அவருடைய தன்மைகளில் ஒன்றாய் இருந்தீர்கள்.
He knew what your name would be. He knew the color hair you'd have. He knew all about you.
உங்கள் பெயர் என்னவாய் இருக்கும் என்பதை அவர் அப்பொழுதே அறிந்திருந்தார். உங்கள் தலைமயிறு நிறம் என்னவாய் இருக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். உன்னை குறித்து அவர் எல்லாமே அறிந்திருந்தார்.
The only thing happened is when you being a sinner, many of you can fellowship with me on this thought.
நிகழ்ந்த ஒன்றே ஒன்று என்னவெனில், நீ பாவியாயிருந்த காரணத்தால் உங்களில் அநேகர் இந்த என் கருத்துக்கு இணங்குவீர்கள்.
When you was a little boy, a little girl, you'd walk around and there would be certain things that were just.
நீங்கள் சிறு பையனாகவோ அல்லது சிறு பெண்ணாகவோ இருந்தபோது நீங்கள் சில காரியங்களை சுற்றி நடந்து வந்திருப்பீர்கள்.
Where it wouldn't bother the other kids, it seemed like there was something in you that cried out.
மற்ற சிறுவர்களை தொல்லைப்படுத்தாத செயல்கள் உங்களை தொல்லைப்படுத்தின. உங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று அதற்கு விரோதமாக கூக்குரலிட்டது.
There was God somewhere, yet you were a sinner. You remember that? Certainly.
தேவன் எங்கோ இருக்கிறார் என்றது. ஆயினும் நீங்கள் பாவிகளாயிருந்தீர்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா?
Now, what was that? That was that little form of life in you then.
நிச்சயமாக அது என்ன? அதுதான் இப்பொழுது உங்களுக்குள் சிறு உருவத்தில் இருந்த ஜீவன்.
And then after a while, you heard the gospel.
சில காலம் கழித்து நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டீர்கள்.
Maybe you went to church. You picked out this and that and went from denomination to denomination.
நீங்கள் ஒரு கால் சபைக்கு சென்று இதையும் அதையும் கிரகித்துக் கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை விட்டு மற்றொரு ஸ்தாபனத்துக்கு சென்றிருக்கலாம்.
But one day, you being part of God, you had to be part of the Word.
நீங்கள் தேவனுடைய ஒரு பாகமாக இருந்த காரணத்தால் வார்த்தையின் ஒரு பாகமாகவும் இருந்தீர்கள். ஆனால் ஒரு நாள்,
And when you heard the word, you know where you come from. You know what was the truth.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்றும் சத்தியம் என்னவென்றும் அறிந்து கொண்டீர்கள்.
You were always, the seed was in you. Always.
உங்களுக்குள் அந்த விட்டு எப்பொழுதுமே இருந்தது. எப்பொழுதுமே இருந்தது.
The word seen, the word that was in you, that was before the foundation of the world, saw the word and you come to it.
உலக தோற்றத்துக்கு முன்பு உங்களுக்குள் இருந்த அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தை கண்டது. அப்பொழுது நீங்கள் வார்த்தையை கண்டு நீங்கள் அதனிடத்திற்கு வந்தீர்கள்.
Like my little eagle story, how the little eagle was hatched out under a hen.
நான் கூறும் அந்த கழுகு குஞ்சின் கதையைப் போல் எப்படி அந்த கழுகு குஞ்சு ஒரு பெட்டை கோடியின் கீழ் குஞ்சு பொரித்தது என்று.
And the little fella walked with the chickens. The hen clucked and he didn't understand her clucking.
அந்த கோழி குஞ்சுகளுடன் நடந்து கொண்டிருந்தது. பெட்டை கோழியின் சத்தத்தை என்னவென்று கழுகு குஞ்சுக்கு புரியவே இல்லை.
And the little chickens, their diet they had in the barnyard, he didn't understand that's how that they did that.
கோழி குஞ்சுகள் தங்கள் தீனியை புழக்கடையில் பொறுக்கிக் கொண்டிருந்தன. அவைகளால் எப்படி பொறுக்கி தின்ன முடிகிறது என்று கழுகு குஞ்சுக்கு புரியவே இல்லை.
But there was something in him seemed to be different from what that chicken was.
ஆனால் அதற்குள் இருந்த ஏதோ ஒரு காரியமானது கோழி குஞ்சின் தன்மையை விட வித்தியாசமானதாய் காணப்பட்டது.
Because at the beginning he was a eagle. That's right.
ஏனெனில் தொடக்கத்திலேயே அது கழுகாக இருந்தது. அது உண்மை.
One day his mama come hunting him, and when he heard that scream of the eagle, it was different from the cluck of the hen.
ஒரு நாள் அந்த கழுகு குஞ்சின் தாய் அதை தேடிக்கொண்டு வந்தது. தாய் கழுகின் சத்தத்தை அது கேட்டது. அது பெட்டை கோழியின் கொக்கரிப்பு சத்தத்தை விட வித்தியாசமானதாயிருந்தது.
And that's the way it is with ever born again believer.
மறுபடியுமாய் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது.
You can hear all the theology you want to and all the man-made discrepancy.
நீங்கள் வேத தத்துவம் எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட முரண்பாடுகளை நீங்கள் கேட்கலாம்.
But when that word flashes out there, then there's something takes a hold. You come to.
ஆனால் வார்த்தை எங்கு பிரகாசிக்கும் போது ஏதோ ஒன்று உன்னை இருக பற்றிக் கொள்ளுகிறது. நீ அதற்குள் வந்து விடுகின்றாய்.
You who were once dead in sin, that life has he quickened.
முற்காலத்திலே பாவத்திலே மரித்தவர்களாய் இருந்த உங்களை அந்த ஜீவனை அவர் உயிர்ப்பித்தார்.
There has to be a life there to quicken to first.
உயிர்ப்பிக்க வேண்டுமானால் முதலாவதாக அங்கு ஒரு ஜீவன் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
God by his foreknowledge knows all things.
தேவன் தம்முடைய முன்னறிவின்படி எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்.
And we were predestinated to be sons and daughters of God.
நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் ஆவதற்கு முன்குறிக்கப்பட்டிருந்தோம்.
You were once dead in sin and trespasses, wherein we all had our times past, but hath he quickened.
முற்காலத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை நாம் எல்லாரும் முற்காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் அவர் நம்மை உயிர்ப்பித்தார்.
Look at Paul. When Paul was a great theologian,
பவுலை நோக்கி பாருங்கள். அவன் ஒரு மகத்தான வேத பண்டிதனாய் இருந்தான்.
But when he come face to face with that word, Jesus, it quickened.
ஆனால் அவன் வார்த்தையாகிய இயேசுவை முகமுகமாய் சந்தித்தபோது அது அவனை உயிர்ப்பித்தது.
He come to life right quick. Because he was ordained to be that.
Avan udaneye jeevanukkul vandu vittan yenenil avan adarkena munkurikkapattavanai irundan.
He was part of the Word, and when the Word saw the Word, it was his nature.
Avan vaarthaiyin oru paagamai irundan. Vaarthaiyanadu vaarthaiyai kandapodu adu avanudaiya thanmaiyai irundathu.
All the clucking of the hens in the Orthodox churches didn't have no effect upon him.
வைதிக சபைகளில் அவன் கேட்ட பெட்டை கோடிகளின் கொக்கரிப்பு சத்தம் எதுவும் அவனை பாதிக்கவில்லை.
He saw the word, it was part of him.
அவன் வார்த்தையை கண்டான், அவன் அதன் ஒரு பாகமாய் இருந்தான்.
He was an eagle, he wasn't a chicken. He was just in the barnyard with them. But he was an eagle to begin with.
அவன் ஒரு கழுகாய் இருந்தான், அவன் ஒரு கோழி குஞ்சு அல்ல. கோழி குஞ்சுகளுடன் அவன் புடக்கடையில் இருந்தான், ஆனால் தொடக்கத்திலேயே அவன் கழுகாக இருந்தான்.
I heard a similar little story, I hope it don't sound sacrilegious, about a little duck being born under a hen one time.
இதை போன்ற வேறொரு சிறு கதையை நான் கேட்டதுண்டு. இது பக்தி குறைவாய் இருக்காது என்று நினைக்கிறேன். ஒரு சமயம் வாத்து குஞ்சை ஒரு பெட்டை கோடி குஞ்சு பொறித்துதாம்.
He couldn't understand it.
அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
A funny looking little fellow, odd guy. And he couldn't understand the dust and everything they were playing in the barnyard.
காண்பதற்கு அது விகாரமாய் இருந்தது. அதற்கு தூசு போன்றவை ஒன்றுமே புரியவில்லை. மற்ற கோழி குஞ்சுகளுடன் அதுவும் சேர்ந்து புழக்கடையில் விளையாடி கொண்டிருந்தது.
But one day the old hen led the little brood out behind the barn and he got a smell of water.
ஒரு நாள் பெட்டை கோழி தன் குஞ்சுகளை புழக்கடையை விட்டு வெளியே நடத்தி சென்றபோது வாத்து குஞ்சுக்கு தண்ணீரின் மனம் அடித்தது.
Well, he took out towards that water as hard as he could go. Why?
உடனே துரிதமாக தண்ணீரை நோக்கி ஓடியது. ஏன்?
He had never been on a pond before. He had never been in the water. But he was a duck to begin with.
பார்க்க போனால் அதற்கு முன்பு அது குளத்திற்கு சென்றதே இல்லை. அது தொடக்கத்திலேயே வாத்தாக இருந்தது.
Only thing he had to do is come to himself.
அது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அது தன் சுய நினைவுக்கு வர வேண்டியதாக இருந்தது.
That's the same thing the believer is.
விசுவாசியுடைய காரியம் அதே நிலையில் தான் இருக்கிறது.
There's something in him that when he meets God face to face, he comes to himself.
அவனுக்குள் ஏதோ ஒன்று உள்ளது. அவன் தேவனை முகமுகமாய் சந்திக்கும் போது அவனுக்கு சுய நினைவு ஏற்படுகிறது.
That seed is in him and it's quickened.
அவனுக்குள் இருக்கிறதான அந்த வித்து அது உயிர்ப்பிக்கப்படுகிறது.
That's right. And he flies away from the things of the world, they become dead to him.
Enne adu unmai avan ulaga karyangalil nindru thoora parandu sendu vidugiran avigal avanukku maruthavigalagi vidugindene.
Remember, we all had our life in the past in those things of the world.
Enne nam ellarum ur kaalathil ivulaga karyangalil pai nadandhom endru en nyabagathukku varugirathu.
But once we got a hold of that real thing, something that quickened us,
ஆனால் அந்த உண்மையான காரியத்தை நாம் பிடித்துக்கொண்டபோது அதுதான் நம்மை உயிர்ப்பித்தது.
A little seed that come to life and all the things of the world rotted right there. We had no more desire of it.
அந்த சிறு வித்து உயிர் பெற்றது. அப்பொழுது உலக காரியங்கள் அனைத்தும் அங்கேயே அழுகிவிட்டது. அவைகளின் மேல் நமக்கு இருந்த வாஞ்சை இப்பொழுது இல்லாமல் போயிற்று.
He that's born of God doth not commit sin.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
The worshipper once purged has no more conscience of sin, no more desire to sin.
ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அந்த வாஞ்சை அவர்களுக்குள் இல்லாமல் போகிறது.
The sin question's over.
பாவத்தை குறித்த பிரச்சனை தீர்ந்து விடுகிறது.
You become a part of God in Christ. Christ died to redeem you.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஒரு பாகமாகி விடுகிறீர்கள். கிறிஸ்து உங்களை மீட்கவே மரித்தார்.
Now, just think of all that we would have been if it hadn't been for God.
தேவன் இவ்வாறு செய்யவில்லை என்றால் நமக்கு முற்காலத்தில் இருந்த காரியங்களில் நமது கதி என்னவாய் இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள்.
But God, in his rich mercy, how he has redeemed us tonight.
ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இன்றிரவு எப்படியாய் அவர் நம்மை மீட்டுக் கொண்டார்.
Where would we have been tonight if it hadn't been for God's rich mercy upon us?
தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நம்மீது இல்லாமல் போயிருந்தால் இன்றிரவு நாம் எங்கு இருந்திருப்போம்?
Once the world was so sinful that man had caused corruption to come upon the earth until it even grieved God that he ever made man.
ஒரு காலத்தில் உலகம் அவ்வளவு பாவமான நிலைமையை அடைந்து பூமி சீர்கேட்டை அடைய மனிதன் காரணமாயிருந்தான். பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்.
The whole head was a putrefied sore, the whole body.
தலை முழுவதுமே உடல் முழுவதுமே அழுகி நாற்றமெடுத்த புண்களை கொண்டதாயிருந்தது.
And God even grieved that he ever made a man.
மனிதரை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்.
So he said, I will destroy man who I've created.
நான் சிருஷ்டித்த மனிதனை நான் நிக்கிரகம் பண்ணுவேன்.
He will destroy him because he has nothing but just a bunch of corruption.
அவர் அவர்களை அழிப்பார். ஏனென்றால் மனிதன் ஒரு கூட்ட சீர்கேடாய் இருந்தானே அல்லாமல் வேறொன்றுமில்லை.
And the whole human race would have been wiped out at that time.
அச்சமயத்திலே மானிடவர்க்கம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போயிருக்கலாம்.
But God, rich in mercy, would not let the innocent perish with the guilty.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் குற்றமற்றவர்களை குற்றம் செய்தவுடன் சேர்ந்து அழிக்க பிரியப்படவில்லை.
And he went away and made a provided way for the ones that wanted to come in, that wanted to do what was right.
எனவே சரியானதை செய்வதில் பிரியப்பட்டு உள்ளே வர விரும்பினவர்களுக்கு அவர் தம்முடைய ஒரு வழியை வகுத்து கொடுத்தார்.
He made a way of mercy for those who desired mercy. And he prepared an ark.
இரக்கத்தை விரும்பினவர்களுக்கு அவர் இரக்கத்தின் வழியை வகுத்து கொடுத்தார். அவர்களுக்காக அவர் ஒரு பேடையை ஆயத்தம் செய்தார்.
In other words, he put some wings on his eagles that they could fly above the judgment and not drown with the chickens.
வேறு விதமாக கூறினால் கோழி குஞ்சுகளுடன் சேர்ந்து கடுகு குஞ்சுகளும் மூழ்கி விடாதபடிக்கு கடுகு குஞ்சுகளுக்கு அவர் செட்டைகளை கொடுத்து நியாய தீர்ப்புக்கு மேல் பறந்து போகும்படி செய்தார்.
But he made a way of an escape in the days of Noah.
நோவாவின் காலத்தில் அவர் தப்பிக்கொள்வதற்கென ஒரு வழியை உண்டு பண்ணினார்.
This caused him to do that, to provide it, because he was rich in mercy.
அவர் அதை செய்யும்படியாய் அதை வகுத்து கொடுக்கும்படியாய் செய்தது இதுதான். ஏனெனில் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார்.
But after he has provided a way for people, and then they refuse him.
தப்பித்துக் கொள்வதற்கென அவர் ஒரு வழியை உண்டு பண்ணியிருந்தார். ஆனால் ஜனங்களோ ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர்.
Now the reason they refuse it is because there's nothing in there to receive it. There's nothing to receive it.
அவ்வாறு அவர்கள் மறுப்பதற்கு காரணம் அதை ஏற்றுக்கொள்ள கூடியதாய் அவர்களுக்குள் அங்கே ஒன்றுமில்லை. அதை ஏற்றுக்கொள்ள அங்கே ஒன்றுமே இல்லை.
My mother used to say you cannot get blood from a turnip because it's no blood in a turnip.
சிகப்பு முள்ளங்கியிலிருந்து நீ ரத்தத்தை பெற முடியாது, ஏனெனில் அதில் ரத்தமே கிடையாது என்று என் தாயார் அடிக்கடி கூறுவார்.
So if there is no form of life in there to receive it, then it cannot be received.
எனவே அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்குள் எவ்விதமான ஜீவனும் இல்லை. அப்படியானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது.
That's reason the Pharisees could look right in the face of Jesus and call him Beelzebub. Because there was nothing in them to receive him.
அக்காரணத்தினால் தான் பரிசேயர் இயேசுவின் முகத்தை நேராக பார்த்தும் அவரை பெயெல்செபூல் என்று அழைத்தனர். ஏனெனில் அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்குள் அங்கே ஒன்றுமே இல்லை.
But all the Father has given me, he said, will come to me.
ஆனால் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்று அவர் கூறியுள்ளார்.
There's some way it's going to be presented.
எவ்விதத்திலாகிலும் சத்தியம் அவர்களுக்கு அருளப்படும்.
You can talk to people sometime on the streets. Talk to them about the Lord. They laugh right in your face.
சில சமயங்களில் தெருக்களில் செல்பவர்களுடன் நீங்கள் ஆண்டவரை குறித்து பேசலாம். அவர்கள் உங்களை முகத்துக்கு நேராகவே கேலி செய்வார்கள்.
Well, we're supposed to do it anyhow.
எப்படி இருந்தாலும் அதை நாம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
But listen, there's no man can come to me except my Father draws him first.
ஆனால் கவனியுங்கள், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்.
God has to do the drawing.
தேவன் முதலாவதாக ஒருவனை எடுக்க வேண்டி இருக்கிறது.
There has to be a life and all that he has given me will come to me.
அங்கே முதலாவதாக ஜீவன் இருக்க வேண்டும். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்.
He made a provision for those who wants to be redeemed.
மீட்கப்பட விரும்புகிறவர்களுக்கு அவர் ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார்.
He made a provision for those who wants to be healed.
சுகத்தை பெற விரும்புகிறவர்களுக்கு அவர் ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார்.
And then because that he did this makes him rich in mercy as he's always been rich in mercy.
இந்த காரியங்கள் யாவையும் அவர் செய்தபடியால் அவை அவரை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக செய்கிறது. அவர் எப்பொழுதுமே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
It must be if you refuse this there's nothing left but the judgment because sin must be judged.
அது அப்படிதான் இருக்க வேண்டும். இதை நீங்கள் ஏற்க மறுத்தால் உங்களுக்கு நியாய தீர்ப்பை தவிர வேறெதுவும் இல்லை. ஏனெனில் பாவமானது நியாயம் தீர்க்கப்பட வேண்டும்.
Pharaoh, when he went into the sea as an impersonator, seeing that he could go in like Moses did.
பார்வோன் மோசேயைப் போன்று பாவனை செய்து மோசேயைப் போன்று தன்னாலும் சமுத்திரத்தை கடக்க முடியும் என்று அவன் கண்டபோது,
Moses with his army and Pharaoh with his army, both of them should have perished in the sea, looked like.
மோசேயும் அவருடைய சேனையும் பார்வோனும் அவருடைய சேனையும் இருவருமே சமுத்திரத்தில் அழிந்து போவார்கள் என்று தோன்றியது.
But God, rich in mercy, made a way of escape for the Hebrew children.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் எபிரேய பிள்ளைகள் தப்பிக்கொள்வதற்கான ஒரு வழியை உண்டு பண்ணினார்.
Why? Because they were following in the line of duty. They were following in the word.
அவர்கள் தங்கள் கடமையின் பாதையில் இருந்தனர். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி போய் கொண்டிருந்தனர்.
Now that's the only way to obtain mercy is to follow the instructions that God has given us to follow in.
நாம் அந்த ஒரே வழியின் மூலமாய்த்தான் இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அதாவது பின்பற்றும்படியாய் தேவன் கொடுத்த கட்டளைகளை பின்பற்றுவதே.
That's the only way he can show mercy is when we follow what he said do.
அவர் கூறின விதமாக நாம் பின்பற்றும் போதுதான் அவர் நம்மேல் இரக்கத்தை காண்பிக்க முடியும்.
There's a little debate not long ago with a minister that said that I was teaching an apostolic doctrine in this day.
சில நாட்களுக்கு முன்பு ஒரு போதகர் என்னுடன் விவாதம் செய்தார். இந்நாளில் நான் அப்போஸ்தலருடைய போதகங்களை போதிப்பதற்காக அவர் என் மேல் குற்றம் கண்டுபிடித்தார்.
I believe I spoke of it an hour or two ago or sometime about how I said you're trying to inject into this age an apostolic doctrine. He said the apostolic age ceased with the apostles.
அதை பற்றி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் உங்களிடம் கூறினேன் என்று நினைக்கிறேன். அவர் இக்காலத்தில் நீங்கள் அப்போஸ்தலருடைய போதகங்களை நுழைக்க பார்க்கிறீர்கள். அப்போஸ்தலருடன் அப்போஸ்தலரின் காலம் முடிவு பெற்று விட்டது என்றார் அவர்.
I asked him, well, do you believe the word? He said, yes.
நான் அவரிடம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் ஆம் என்று பதிலளித்தார்.
I said, Revelations 22:18 says that whoever shall take one word out of this or add one word to it. Not this two words, one word. Take one word out.
இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் என்று வெளிப்படுத்தல் 22:18 உரைக்கிறது அல்லவா? இரண்டு வார்த்தைகள் அல்ல, ஒரு வார்த்தை என்றேன் நான்.
Said, I believe that.
அவர் அதை நான் நம்புகிறேன் என்றார்.
I said, then I can tell you where the apostolic age was given, the apostolic blessings was given to the church.
அப்போஸ்தலரின் காலம் எப்பொழுது தொடங்கினது என்றும் அப்போஸ்தல ஆசீர்வாதங்கள் சபைக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்றும் நான் சொல்லுகிறேன்.
Now you tell me where God taken it out of the church by the word.
தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு அதை எப்பொழுது தேவன் சபையிலிருந்து எடுத்து போட்டார் என்று நீங்கள் கூறுங்கள் பார்க்கலாம் என்றேன்.
You can't do it. It's not there.
உங்களால் அப்படி செய்ய முடியாது, ஏனெனில் அது அவிடமாய் வேதத்தில் எழுதப்படவில்லை என்றேன்.
I said, now remember that Peter on the day of Pentecost, he was the introducer of the apostolic age.
மேலும் நான் சொன்னேன், நினைவிருக்கட்டும், பெந்தெகோஸ்தே நாளன்று பேதுரு அவன்தான் அப்போஸ்தலருடைய காலத்தை துவக்கி வைத்தவன்.
And he told them all to repent and be baptized in the name of Jesus Christ for the remission of sins and you shall receive the gift of the Holy Ghost.
நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்.
For the promise isn't to you and to your children, and to them it's far off, even as many as the Lord our God shall call.
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று பேதுரு அவர்கள் யாவருக்கும் கூறினான்.
Now, if you want to listen to the clucking of some denominational hen and live back out there in the things of the world, then it goes to show that there's something wrong.
இப்பொழுது ஸ்தாபன பெட்டைக்கோடியின் கொக்கறுப்பிடும் சத்தத்தை கேட்டு அங்கே உலக காரியங்களில் ஜீவிக்க நீங்கள் விரும்பினால் ஏதோ தவறு உங்களில் இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது.
Because that is the word.
ஏனென்றால் அதுதான் வார்த்தையாய் இருக்கிறது.
Whosoever will may come, and if you've got a will, you should come.
விருப்பம் உள்ளவன் வர கடவன், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வர வேண்டும்.
But if you have no will, then you're in a sad condition.
உனக்கு வர மனமில்லை என்றால் நீ பரிதாபமான நிலையில் இருக்கிறாய்.
But if you've got a will to come, come follow God's formula.
ஆனால் உனக்கு வர மனம் இருந்தால் நீ வந்து தேவனுடைய சூத்திரத்தை பின்பற்று.
And he never fails to fulfill what he promised.
அவர் தாம் வாக்குத்தத்தம் செய்துள்ளதை நிறைவேற்ற ஒருபோதும் தவறியதில்லை.
I once was young and now I'm old. I've never seen him fail in his word.
நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், அவர் தமது வார்த்தையை நிறைவேற்ற தவறியதை நான் ஒருபோதும் கண்டதில்லை.
Because he can do anything but fail. He cannot fail.
ஏனெனில் தவறுவதை தவிர வேறு எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும், அவர் தவறவே மாட்டார்.
God cannot, it's impossible for God to fail and remain God. He has to do that.
தேவனால் அதை செய்யவே முடியாது. தவறுவதென்பது தேவனால் கூடாத காரியம். அவர் தவறிவிட்டு தேவனாய் இருக்க முடியாது. அவர் அதை செய்துதான் ஆக வேண்டும்.
Now, Pharaoh's army tried to impersonate because they wasn't called, they had not that life into them.
பார்வோனின் சேனைகள் பாவனை செய்ய முயன்றன, ஏனெனில் அவர்கள் அழைக்கப்படவில்லை, அவர்களுக்குள் அந்த ஜீவன் இல்லை.
The promise wasn't given to Pharaoh. The promise wasn't given for a promised land.
வாக்குத்தத்தமானது பார்வோனுக்கு அளிக்கப்படவில்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவன் சுதந்திரிப்பான் என்று அவனுக்கு வாக்களிக்கப்படவில்லை.
And an impersonator trying to follow a real believer who's called to such only makes a mockery out of it.
அதுபோன்று உண்மையான விசுவாசியை பாவனை செய்ய முயலும் போலியான எவனும் அதை ஒரு பரிகாசமாக்கி விடுகிறான்.
That's what's the matter with our religious system today.
இன்றைய மத சம்பந்தமான முறைமைகள் இடையே உள்ள தவறு அதுதான்.
It's too many people trying to impersonate the Holy Spirit.
அநேகர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பாவனை செய்ய முயல்கின்றனர்.
Too many people trying to impersonate the baptism.
அநேகர் இன்றைக்கு ஞானஸ்நானத்தை பாவனை செய்ய முயல்கின்றனர்.
Too many people trying to impersonate the apostolic age.
அநேகர் இன்றைக்கு அப்போஸ்தலரின் காலத்தை பாவனை செய்ய முயல்கின்றனர்.
It's for believers and that alone.
இவைகள் விசுவாசிகளுக்கு மாத்திரமே, அது மட்டுமே.
God has made a way rich in mercy that his children will not perish. He's made a way for them.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமது பிள்ளைகள் அழிந்து போக கூடாது என்று எண்ணி ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர்களுக்காக ஒரு வழியை அவர் வகுத்துள்ளார்.
Now, Pharaoh trying to pursue on, he drowned in the very waters that saved Moses and his group.
மோசேயை பின்தொடர முயன்ற பார்வோன் மோசேயும் அவருடைய குழுவையும் காப்பாற்றின அதே சமுத்திரத்தில் மூழ்கி மாண்டான்.
Now, Moses did not drown because God is rich in mercy to them who are following his provided way. Amen.
மோசே மூழ்கி மரிக்கவில்லை, ஏனென்றால் அவருடைய நியமிக்கப்பட்ட வழியை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென்.
Can you see what I mean?
நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா?
That tonight, people who don't believe in divine healing, people who do not believe in the baptism of the Holy Ghost, how can they receive anything?
இன்றிரவில் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள் எப்படி எதையாகிலும் பெற்றுக் கொள்ள முடியும்?
God is rich in mercy to those who will follow after him. Amen. Not after a creed, but after God.
அவரை பின்பற்றுபவர்களுக்கு மாத்திரம் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஒரு கோட்பாட்டை பின்பற்றுபவர்களுக்கு அல்ல, தேவனை பின்பற்றுபவர்களுக்கு.
God is the word. It was made flesh and dwelt among us.
தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார்.
Now that he might bring forth the other attributes of God.
தேவனுடைய மற்ற தன்மைகளை வெளிக்கொணர்வதற்கென நம்மிடையே வாசம் பண்ணினார்.
The body, Jesus, was the body of God, an attribute.
இயேசு தேவனுடைய சரீரமாய் ஒரு தன்மையாய் இருந்தார்.
Moses seen him past the back part of him. No man had seen his face.
அவர் கடந்து போவதை மோசே கண்டான், அவருடைய பின்பாகத்தை அவன் கண்டான், அவருடைய முகத்தை யாருமே கண்டதே இல்லை.
But now we see him. We have beheld him, see him as a sacrifice.
ஆனால் இப்பொழுதோ அவரை நாம் கண்டிருக்கிறோம், அவரை பலியாக காண்கிறோம்.
Now, he was an attribute of God being displayed, the word. That's what he was.
அவர் தேவனுடைய ஒரு தன்மையாக வார்த்தையாக வெளிப்பட்டார், அவர் வார்த்தையாக தான் இருந்தார்.
And when any believer comes to God, he becomes God's attribute of his word.
விசுவாசிக்கிற எவனும் தேவனிடத்தில் வரும்போது அவன் தேவனுடைய வார்த்தையின் ஒரு தன்மையாக ஆகிவிடுகிறான்.
He's used to manifest the word that's promised for that day. That's right.
அந்நாளுக்கெனே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள வார்த்தையை வெளிப்படுத்த அவன் உபயோகிக்கப்படுகிறான். புரிகின்றதா? அது உண்மை.
God, rich in mercy, has never left us without a testimony. He's rich in mercy.
புரிகின்றதா? அது உண்மை. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் சாட்சி எதுவும் இன்றி நம்மை விட்டதே கிடையாது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்.
We find out that God was so merciful to Moses out there in that dead sea. Out in the Red Sea out there, rather.
தேவன் மோசேக்கு சிவந்த சமுத்திரத்தில் அவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
Then when he said here in Exodus 19:4, he said, I carried you away on eagle's wings, brought you to myself.
பின்னர் அவர் யாத்திராகமம் 19:4, நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டேன் என்றார்.
Carried him on eagle's wings and brought you to myself.
கழுகுகளுடைய செட்டையின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டேன்.
There was other man in the middle of that sea out there also. Trying to impersonate.
சிவந்த சமுத்திரத்தின் நடுவில் வேறு சில மனிதர்கள் இருந்தனர், அவர்கள் பாவனை செய்ய முயன்றனர்.
But what he carried him on eagle's wings.
ஆனால் என்ன நேர்ந்தது? இஸ்ரவேலரை மாத்திரம் அவர் கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து சென்றார்.
Now God always likens his prophets to eagles.
தேவன் எப்பொழுதுமே தமது தீர்க்கதரிசிகளை கழுகுகளுக்கு ஒப்பிடுகிறார்.
And what was it?
அது என்ன?
Moses was his messenger.
மோசே அவருடைய தூதனாய் இருந்தார்.
And they were following Moses, and that was the eagle's wings that they were carried on because he was packing God's message.
அவர்கள் மோசேயை பின்பற்றினர், அதுதான் அவர்களை சுமந்து சென்ற கழுகுகளின் செட்டைகள், ஏனெனில் அவன் தேவனுடைய செய்தியை உடையவனாயிருந்தான்.
And the people followed that.
ஜனங்கள் அதை பின்பற்றினர்.
They were following God as he followed Moses with his message of deliverance.
விடுதலையின் செய்தியை கொண்ட மோசேயை அவர்கள் பின்பற்றின போது அவர்கள் உண்மையில் தேவனை பின்பற்றினார்கள்.
And the Bible said that they perish not with them who believe not.
விசுவாசியாதவர்களுடன் அவர்கள் அழிந்து போகவில்லை என்று வேதம் கூறுகிறது.
Because God was rich in mercy to them because they were following his commandments.
ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார், ஏனெனில் அவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டனர்.
God wants us to follow his commandments.
நாமும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
We could say the same about Korah and about Dathan and their gang of unbelieving people as they tried to impersonate.
கோராகும் தாத்தானும் அவர்களை சார்ந்த அவிசுவாச குழுவும் பாவனை செய்ய முயன்ற போது அவர்களையும் அவிதமாகவே கூறலாம்.
They tried to inflict something into God's program.
தேவனுடைய திட்டத்திற்குள் அவர்கள் ஏதோ ஒன்றை நுழைக்க முயற்சித்தனர்.
They didn't like a one-man program.
ஒரு மனிதனை உபயோகித்து தேவன் வகுக்கும் திட்டத்தை அவர்கள் விரும்பவில்லை.
They didn't like that. They had to have something to do.
அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அவர்களும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று எண்ணினர்.
Korah said, "Well, there's more holy man than you, Moses. You act like you're the only beach on the, or the only pebble on the beach, rather."
Korah said, "Moses, unne kaatilum adiga parisutha manidhar irukkindrare. Kadarkarayil irukkum ore oru koodangal nee daan endru nirithukondirukkirai."
And said, "You oughtn't to do that. There's more man here."
Nee adai seiya vendiya avasiyam illai. Unne kaatilum adiga parisutha mullavargal ingu ullanar endran.
Moses knew that he was to carry those children over into the promised land because the promise was given to him.
Anal Moseyo taan taan Israel putrarai vaakkuthattam pannapatta desathirku vayinaduthikkondu chella vendum endrai arindirundaan yenenil avanukku taan andha vaakkuthattam alikkapattathu.
And he must pack them to the promised land.
Avan taan avargalai vaakkuthattam pannapatta desathirku vayinaduthi chella vendum.
And today the Holy Spirit is here to vindicate God's word, and that's the eagle wing that we're supposed to ride on.
இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவி இங்குள்ளது. நாம் சவாரி செய்வதற்கு நமக்கு அளிக்கப்பட்டுள்ள கழுகின் செட்டைகள் அதுதான்.
Not some man-made theology.
மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஏதோ வேத தத்துவம் அல்ல அது.
But we are to ride upon the wings of the eagle to the promised land.
நாம் கழுகின் செட்டைகளின் மேல் சவாரி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
And here they was going to get a bunch of chickens out there, Korah thought, you know, to come around and impersonate this the eagle.
கோராகு ஒரு கூட்டம் கோழி குஞ்சுகளை சேர்த்துக்கொண்டு கழுகை பாவனை செய்யலாம் நினைத்தான்.
And when they did, God said, "Separate yourself from them," and he swallowed up the world.
அவன் அவ்வாறு செய்தபோது கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போ என்று மோசேயிடம் கூறினார். அவர் அவர்களை விழுங்கி போட்டார்.
He would have swallowed up the whole thing, the whole creation, but God was rich in mercy to those who are trying to follow his word.
அவர் எல்லாவற்றையுமே முழு சிருஷ்டியுமே அப்பொழுது விழுங்கி இருக்கக்கூடும். ஆனால் அவருடைய வார்த்தையை பின்பற்ற முயற்சிப்பவர்களுக்கு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
Always God rich in mercy.
எப்பொழுதே இரக்கத்தில் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார்.
Many of them come over on the side with Moses and God opened up the earth and swallowed up the unbeliever.
அநேகர் மோசேயின் பக்கம் அன்று சேர்ந்து கொண்டனர். தேவன் பூமியை பிளந்து அவிசுவாசிகளை விழுங்கி போட்டார்.
The unbeliever will always perish.
அவிசுவாசிகள் எப்பொழுதே அழிந்து போயினர்.
Those who did not believe, though they come out and walk for a while.
விசுவாசியாத சிலர் வெளியே வந்து சில காலம் நடந்தார்கள்.
But they, Jesus said, they are every one dead.
ஆனால் இயேசுவோ அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்றார்.
There is annihilation. They are dead.
மரணம் என்பது முழு அழிவை குறிக்கிறது. அவர்கள் மரித்தார்கள்.
Just think of them. They come out, seen the miracles of God, seen the great hand of God, enjoyed the manna.
அவர்களை சற்று எண்ணி பாருங்கள். அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து தேவனுடைய அற்புதங்களை கண்டு அவருடைய பலத்த கரத்தையும் கண்டு மன்னாவை புசித்து அனுபவித்து
and got out there and listened to a man named Balaam that perverted the way of God by his teaching contrary to the word.
இவையெல்லாவற்றிற்கும் பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு முரணானவைகளை போதித்து தேவனுடைய வழியை தாறுமாறாக்கும் பீலேயாம் என்று மனிதனுக்கு செவி கொடுத்தனர்.
We're all brethren, so let's just all get together.
அவன் நாம் எல்லாரும் சகோதரர்கள், எனவே நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் என்றான்.
That's another Balaam system rising up today.
இன்றைக்கு வேறொரு பீலேயாமின் முறைமை எழும்பி
Let's all get together. It will not work.
நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் என்கிறது. ஆனால் அதுவோ கிரியை செய்ய முடியாது.
Let's walk with the eagle.
Amen.
Jehovah eagle, your eaglets.
நாம் யெகோவா கழுகுடன் நடந்து செல்வோம். நீங்கள் கழுகு குஞ்சுகள்.
There's only three saved out of the entire group. Moses, Caleb and Joshua.
அந்த கூட்டம் முழுவதிலும் மூன்று பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டனர். மோசே, காலேப், யோசுவா.
The rest of them perished in the wilderness. Jesus said so in St. John the 6th chapter.
மற்றவர்கள் யாவரும் வனாந்திரத்திலே அழிந்து போயினர் என்று இயேசு பரிசுத்த யோவான் 6 உரைத்துள்ளார்.
God in mercy would not let them perish because with the rest of the unbelievers.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இவர்களும் மற்ற அவிசுவாசிகளுடன் சேர்ந்து அழிந்து போக விடவில்லை.
They all died right there in the wilderness, and they are dead.
அவர்கள் எல்லாரும் அனாதத்திலே மாண்டு போனார்கள். அவர்கள் மரித்தார்கள்.
God saved Moses and the eagle believers because if they had respect to his word.
தேவன் மோசேயையும் கழுகு விசுவாசிகளையும் காப்பாற்றினார். ஏனெனில் அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்தனர்.
And today, friend, the only way that we can ever have favor with God, God's riches and mercy today,
தேவனிடத்தில் நமக்கு தயவு கிடைக்கக்கூடிய ஒரே படி தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
But we've got to respect what he said about it.
ஆனால் அதை குறித்து அவர் கூறினவைகளை நாம் மதிக்க வேண்டியவளாயிருக்கிறோம்.
You just can't take what somebody else said. You've got to take what God said.
மற்ற யாரோ கூறின எதையோ நீ எடுத்துக்கொள்ள கூடாது. தேவன் கூறினவைகளை மாத்திரமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும்.
He said, let every man's word be a lie and mine truth.
தேவனே சத்தியபரர் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லியிருக்கிறார்.
Today we're told all you have to do in many places is join church, have a creed, or something like that.
இன்றைக்கு அநேக இடங்களில் இவ்விதமாக நம்மிடம் கூறப்படுகின்றது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சபையை சேர்ந்து கொண்டு ஒரு கோட்பாட்டை அல்லது அதை போன்று எதையாவது பின்பற்ற வேண்டும் என்று.
Say a prayer, or put your name on a book, or be a sprinkled or baptized a certain way or something like that. That's all you have to do. But that's wrong.
ஒரு ஜெபத்தை உச்சரி அல்லது உங்கள் பெயரை புத்தகத்தில் பதிவு செய் அல்லது நீங்கள் தெளிப்பு அல்லது ஞானஸ்தானம் அல்லது ஏதோ ஒரு முறையில் ஞானஸ்தானம் பெறுதலாகும். நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். ஆனால் அது தவறு.
To be an eagle of God, you've got to follow the word day by day. You've got to continue to feed upon the word.
நீங்கள் தேவனுடைய கழுகாக இருக்க வேண்டுமானால் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை புசிக்க வேண்டும்.
Now, we find them after this time murmuring again, weakened in faith after God had showed mercy to them.
தேவன் இஸ்ரவேலருக்கு இரக்கம் காட்டின பிறகும் அவர்கள் முறுமுறுத்து விசுவாசத்தில் குன்றி போனார்கள் என்று பார்க்கிறோம்.
And we find them murmuring with God, and when they did, they were dying with snake bites.
அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்படி முறுமுறுத்த போது பாம்பு கடியினால் மரித்து போனார்கள்.
Well, they deserved it. They certainly did.
அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவர்களுக்கு கிடைத்தது. நிச்சயமாகவே கிடைத்தது.
Anybody that was mistake God's word and do these things that they deserve to die.
தேவனுடைய வார்த்தையை தவறாய் புரிந்து இத்தகைய செயல் புரிவோர் அதற்கேற்ற பலனை அடைந்து மரிக்கத்தான் வேண்டும்.
Deserve to die in the wilderness.
ஆண்டவரமாக வாஞ்சித்த ஒவ்வொருவரும் வனாந்திரத்திலே மரித்திருக்க வேண்டும்.
But when they were so sick that even Dr. Moses and none of them could do anything about it, and they were dying by the thousands.
மருத்துவர் மோசேயும் மற்றோரும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு இவர்கள் அதிக வியாதிப்பட்டார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கில் மரித்து போயினர்.
But God, rich in mercy, he made a way of escape for those who would believe him.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதனின்று தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கை உண்டு பண்ணினார்.
He made an antidote for it by sending up a brass serpent.
பாம்பின் விஷத்திற்கு பரிகாரமாய் இருக்கும்படி அவர் வெண்கல சர்ப்பம் ஒன்று உயர்த்தினார்.
God in his rich God made a way of escape so his believing children could be healed.
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் சுகம் பெறுவதற்காக ஒரு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்கினார்.
God's interested in everything that's wrong, everything that you're anticipating.
தவறானவர்களை சரிபடுத்த நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றையும் உனக்கு அளிக்க தேவன் விருப்பம் கொண்டுள்ளார்.
Every walk of life, God is interested in you.
உன் வாழ்க்கை பாதையில் நீ செல்லும் போது உன் மேல் அவர் சிரத்தை கொண்டுள்ளார்.
You are his child, and he's rich in mercy. He wants to do for you.
ஏனெனில் நீ அவருடைய பிள்ளை. அவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உனக்கு நன்மை செய்ய அவர் விரும்புகிறார்.
The people sin later by taking this same thing that God had made an atonement for them by the brass serpent, which represented sin already judged.
பாவ பரிகாரத்திற்காக தேவன் அவர்களுக்கு கொடுத்த அதே வெண்கல சர்ப்பத்தின் மூலம் ஜனங்கள் பிறகு பாவம் செய்தனர். வெண்கல சர்ப்பமானது பாவம் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது என்பதன் அறிகுறியாயிருந்தது.
And they idolized that gift. And that sinned again.
ஆனால் அவர்களோ தேவனுடைய அந்த ஈவை விக்கிரகமாக்கினர். அது மறுபடியும் பாவமாயிருந்தது.
God will not share his glory with nobody.
தேவன் தம்முடைய மகிமையை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்.
Therefore we can't have no 2, 3, 4 gods. There's only one God.
எனவே நமக்கு 2, 3 or 4 தெய்வங்கள் இருக்க முடியாது. ஒரே தேவன் மாத்திரமே இருக்கிறார்.
He will not share his glory with anything else. He's God alone.
அவர் தமது மகிமையை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். அவர் தனித்த தேவன். புரிகின்றதா?
So as the heathens have many gods, we have the one God, and he will not share his glory with another.
ஆனால் அஞ்ஞானிகளுக்கோ அநேக தெய்வங்கள் உள்ளன. நமக்கோ ஒரு தேவன் மாத்திரமே உண்டு. அவர் தமது மகிமையை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்.
Neither will he let anything be an idol in front of him.
அது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக எதுவும் விக்கிரமாக இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார்.
Even though he had made an atonement for the people and it was God's word, it was right.
ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர் ஒரு பாவ நிவர்த்தியை ஏற்படுத்தினார். அது தேவனுடைய வார்த்தை, எனவே அது சரி.
But when they become to idolizing that, then they got in trouble.
ஆனால் அவர்கள் அதை விக்கிரகமாக்க தொடங்கின போது அவர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட்டன.
Now that's just the same thing I think has happened to our church ages.
நம்முடைய சபை காலங்களிலும் அதுதான் சம்பவித்தது என்று நான் எண்ணுகிறேன்.
God sent us the message of Martin Luther with his message, John Wesley, the Pentecostal message.
தேவன் மார்ட்டின் லூத்தரை அவருடைய செய்தியுடன் அனுப்பினார். தொடர்ந்து ஜான் வெஸ்லியையும் பெந்தெகோஸ்து செய்தியையும் அவர் அனுப்பினார்.
But what did we do with it? The very same thing that they did with that brass serpent. We idolized it. I belong to this and I belong to that.
ஆனால் நாம் அதனோடு என்ன செய்தோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் வெண்கல சர்ப்பத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்தார்களோ அதை போன்று நாம் இவைகளை விக்கிரமாக்கிக் கொண்டு நான் இதை சார்ந்தவன் அதை சார்ந்தவன் என்கிறோம்.
You see, you belong to something without the sincerity that's connected with genuine godly worship of the word.
உண்மையான தேவனுடைய வார்த்தையின் ஆராதனையுடன் சம்பந்தப்பட்ட உத்தமமின்றி ஏதோ ஒன்றுடன் நாம் சார்ந்திருக்கிறோம்.
What happened? The Bible, we're told in the Bible that the prophet took that idol and destroyed it.
Amen.
Hallelujah. Yes.
என்ன நேர்ந்தது? தீர்க்கதரிசி அந்த விக்கிரகத்தை எடுத்து உடைத்து போட்டான் என்று வேதத்தில் நமக்கு கூறப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா.
What we need on the scene today is a prophet that will destroy the idol of denominations that thinks they're going into heaven upon belonging to some creed or denomination.
தங்கள் கோட்பாடுகளை கொண்டும் ஸ்தாபனங்களை கொண்டும் பரலோகத்திற்கு போய்விடுவதாக எண்ணிக்கொண்டிருக்கும் ஸ்தாபனங்களாகிய விக்கிரகத்தை உடைத்து போடக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இன்றைக்கு காட்சியில் வர வேண்டி இருப்பது நமக்கு அவசியமாயுள்ளது.
Needs to be destroyed, burned up, thrown away.
இந்த ஸ்தாபனங்கள் அழிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு தூர எரியப்பட வேண்டியது அவசியமாயுள்ளது.
God is full of mercy. He's rich in mercy.
தேவன் இரக்கம் நிறைந்தவராயிருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
In the day that when we would have all been in that chaos of darkness out there,
நாம் அந்தகாரத்தின் குழப்பத்தில் அங்கே நாம் இந்நாட்களில் இருந்திருக்க வேண்டும்.
But God, rich in mercy, has sent us the real, genuine Holy Ghost with his own interpretation to it right here in the building every night.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமது உண்மையான பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய அதற்கேத்த சொந்த வியாக்கியானத்தை இங்கே இக்கடிதத்தில் இன்றிரவு அனுப்பியுள்ளார்.
God, rich in his mercy, how wonderful we find him to be. Yes, sir.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் எவ்வளவு அற்புதமானவராக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமையா.
Now, all they thought they could do was to just go to this snake or this little thing that God had made out there, had Moses make and hang on a pole.
அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இச்சர்பத்தண்டைக்கு அல்லது தேவன் உண்டாக்கி வைத்த இந்த சிறு காரிய தண்டைக்கு அதாவது மோசே உண்டாக்கி கம்பத்தில் உயர்த்தின அந்த வெண்கல சர்ப்பத்தின் முன்னால் போய்
And they could be healed without any sincerity. They just stood and looked at it.
உத்தமம் ஏதும் இல்லாமல் நின்றாலும் அவர்கள் சுகமடைந்து விடலாம் என்று எண்ணி இருந்தனர். அவர்கள் அங்கு நின்று கொண்டு அதையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர்.
and they've got to idolize it, and God sent a prophet along and destroyed it.
இப்படியே வடக்கமாக செய்து அதை விக்கிரகமாக்கி கொண்ட போது தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அதை அழித்து போட்டார்.
Now, all that refused to look at that serpent in the wilderness, they perished.
வனாந்திரத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க மறுத்த அனைவரும் அழிந்து போனார்கள்.
Now, God makes a way, but if you refuse to look at it, if you'll sit across the street, if you'll hold on to some creed and refuse to look straight into the Word and see whether it's right or not.
தேவன் ஒரு போக்கை உண்டு பண்ணி இருக்க நீ அதை நோக்கி பார்க்க மறுத்தால், நீ வீதியில் உட்கார்ந்து கொண்டிருந்தால், நீ ஏதோ ஒரு கோட்பாட்டை பற்றி கொண்டு நேராக தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்த்து அது சரியா அல்லது தவறா என்று பார்க்க மறுத்தால்,
All that refused to look, they perished.
அதை நோக்கி பார்க்க மறுத்தவர் அனைவருமே அடைந்து போயினர்.
And God is an ever-changing God.
தேவன் ஒருபோதும் மாறாதவர்.
And all who refused to look perished. So is it today, the same thing.
அதை நோக்கி பார்க்க மறுத்தவர் யாவரும் அழிந்து போயினர். இன்றும் காரியம் அவ்விதமாகவே உள்ளது.
Then the people sinned later, and as they've always did, and made the idol out of it.
அதன் பிறகு ஜனங்கள் பாவம் செய்து எப்பொழுது போல அதனின்று ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி,
making it trying to get healing without sincerity.
உத்தமமான மனப்பான்மை இல்லாமலேயே சுகத்தை பெற முயன்றனர்.
And they belonged to something the way we do today.
இன்று நாம் செய்வது போல அவர்களும் ஏதோ ஒன்றை சார்ந்திருந்தனர்.
And now we see then the difference of it was that God,
ஆனால் வித்தியாசம் என்னவென்று நாம் பார்க்கும்போது,
it was a good atonement, a good sign for that time. That time, it was all right.
அந்த காலத்திற்கு ஒரு நல்ல பாவ பரிகாரமாகவும் நல்ல அடையாளமாகவும் இருந்தது. அந்த காலத்துக்கு அது ஏற்றதாயிருந்தது.
But it was just to be for that time, for that journey. That's all it would work for, that journey.
ஆனால் அது அந்த காலத்திற்கு மாத்திரம், அந்த பிரயாணத்தின் போது மாத்திரம் இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பிரயாணத்தின் போது மாத்திரமே அது கிரியை செய்யும்.
And the message that Martin Luther brought of justification was all right for Luther's age. That's as far as it went.
அதுபோன்று மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த நீதிமானாக்கப்படுதல் எனும் செய்தி லூத்தரின் காலத்துக்கு உகந்தது. அது அதன் காலம் வரைக்கும் தான்.
Sanctification was fine in Wesley's age. That's as far as it went.
வெஸ்லியின் காலத்தின் பரிசுத்தமாக்கப்படுதல் என்னும் செய்தி அருமையானது. அது அதன் காலம் வரைக்கும் தான்.
Then we come into the Pentecostal age.
பின்பு நாம் பெந்தெகோஸ்தே காலத்துக்கு வருகிறோம்.
And the restoration of the gifts is a very fine thing. It was fine in the age, but we're going beyond that now.
வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் என்பது மிகவும் அருமையானது தான். அது அந்த காலத்திற்கு மிகவும் சிறந்ததாக அமைந்திருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் அதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம்.
We're beyond that. This assures us a world. We've got to become beyond this thing.
உலகம் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக நாம் அதை கடந்து போயிருக்கிறோம். இந்த காரியத்தை நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Because we have done the same thing with it that they did before, make an idol out of it. I belong to this order of it. I belong to that order of it.
ஏனெனில் அவர்கள் செய்தது போல நாமும் இதிலிருந்து ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி கொண்டு நான் இந்த ஒழுங்கு சேர்ந்தவன் அந்த ஒழுங்கு சேர்ந்தவன் என்று கூறிக்கொள்ளுகிறோம்.
God will send somebody that will smash the thing and tear it to pieces and confirm his word, the fool word.
அதை தூள் தூளாக உடைத்து சுக்கு நூறாக கிழித்தெறிந்து தமது முழு வார்த்தையையும் உறுதிப்படுத்த தேவன் யாரை ஆகிலும் ஒருவரை அனுப்புவார்.
Notice. Praise be to God.
கவனியுங்கள், தேவனுக்கு துதி உண்டாவதாக.
Now, we see that that's true. God, rich in his mercy.
இப்பொழுது அது உண்மை என்று நாம் காண்கிறோம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
Then, when the prophet destroyed this, it left them without any sign of healing, of an atonement, because their idol was destroyed.
இதன் பிறகு தீர்க்கதரிசி இதை நிர்மூலமாக்கின போது சுகம் பெறுவதற்கு அல்லது பாவ நிவாரணத்திற்கு அவர்களுக்கு எவ்வித அடையாளமும் இல்லாமல் போனது. ஏனெனில் அவர்களுடைய விக்கிரகம் நொறுக்கப்பட்டது.
But God, rich in mercy, made them another one.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இன்னொன்றை அவர்களுக்கு அளித்தார்.
And what did he do that? He troubled water at the pool, at the temple.
அப்படி அவர் என்ன செய்தார்? தேவாலயத்தில் இருந்த குளத்தின் தண்ணீரை அவர் கலக்கினார்.
And many come and was healed by stepping into this water.
அநேகர் அந்த தண்ணீருக்குள் பிரவேசித்து சுகமடைந்தனர்.
Jesus came down to this same pool and saw a man who had been laying there for a number of years waiting for the troubling of the water.
இயேசு அந்த குளத்தின் அருகில் வந்து தண்ணீர் கலக்கப்படும்போது அதனுள் இறங்குவதற்காக அநேக ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு மனிதன் அங்கு படுத்துக் கொண்டிருப்பதை கண்டார்.
See, God, rich in mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
Although they idolized that thing, although the prophet had to tear it up,
அவர்கள் அதை விக்கிரகமாக ஆக்கி தீர்க்கதரிசியும் அதை உடைத்து போட்ட போதிலும்,
God made another way for them because he's rich in mercy. He wants them to be healed. And he made a way for their healing.
தேவன் வேறொரு வழியை அவர்களுக்கு வகுத்துக் கொடுத்தார். ஏனெனில் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்று விரும்பி அதற்கான ஒரு வழியையும் உண்டாக்கி தந்தார்.
Now, then that went on. The world became more sinful and more sinful all the time.
இது இப்படியே போய்கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல உலகமும் பாவத்தை அதிகமாக செய்து கொண்டு வந்தது.
And finally, the world got so sinful that God could have destroyed it.
முடிவில் அது மிகுந்த பாவம் செய்ய நிலைமை அடைந்தபடியால் தேவன் அதை அழித்திருக்கலாம்.
He said in Malachi 4, unless I come and to smite the earth with a curse.
அவர் மல்கியா 4 நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு என்கிறார்.
He could have done it. Just a question.
அவரால் அதை செய்திருக்க முடியும். விஷயம் அதுதான்.
But then, God, rich in mercy, He sent forth a Savior, Jesus Christ.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஒரு இரட்சகரை இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார்.
He sent forth Jesus to be both Savior and Healer.
அவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் நோய்களை குணமாக்கும் பரிகாரியாகவும் அனுப்பினார்.
For he said, as Moses lifted up the brass serpent in the wilderness, so must the Son of Man be lifted up for the same purpose.
அவர் சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அதே நோக்கத்திற்காக உயர்த்தப்பட வேண்டும் என்றார்.
He, the atonement, that's what we have claim upon, nothing but the atonement.
நம்முடைய பாவ நிவாரணமாகிய அவர், அதைதான் நாம் உரிமை கோருகிறோம். அதை அல்லாமல் வேறொன்றுமில்லை.
What Jesus purchased by his blood, that's what we have claims upon.
இயேசு தமது ரத்தத்தினால் எவைகளை சம்பாதித்தாரோ அவைகளின் பேரில் நமக்கு உரிமை உண்டு.
And the Bible said he was wounded for our transgressions. He was bruised for our iniquity. The chastisement of our peace was upon him and with his stripes we were healed.
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் கூறுகின்றது.
That's what we can claim because that's what the atonement that we stand for ordered for us. God, rich in mercy.
அதன் மேல்தான் நாம் உரிமை கோருகிறோம். ஏனென்றால் நாம் நிற்கின்றதான அந்த பாவ நிவாரண பலி அதுவே நமக்காக கட்டளையிடப்பட்டது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
This was to be an eternal atonement because he came himself.
இதுதான் நித்தியமான பாவ பரிகாரமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவரே வந்து விட்டார்.
God came himself in the form of sinful flesh to make an eternal atonement.
ஒரு நித்தியமான பாவ பரிகாரத்தை ஏற்படுத்த தேவன் தாமே பாவமான மாம்ச சரீரத்தில் தோன்றி
and suffered in the flesh and made the atonement.
மாம்சத்தில் வேதனைப்பட்டு பாவ நிவாரண பலியை செலுத்தி
and returned back in the form of the Holy Ghost to confirm that atonement.
அந்த பாவ நிவாரணத்தை உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் திரும்ப வந்திருக்கிறார்.
Where no brass serpent and no troubles water could do it, it all pointed to that perfect atonement.
வெண்கல சர்ப்பமோ கலக்கப்பட்ட தண்ணீரோ அதை செய்ய முடியவில்லை. ஆனால் அவை யாவும் அந்த பரிபூர்ண பாவ நிவாரண பலியை சுட்டி காண்பித்தன.
God, rich in his mercy, as did this.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இதை நமக்கு செய்தார்.
Now, today, being it's the day that we're living in, We have come through these church ages and explained everything away from that.
நாம் சபையின் காலங்கள் அனைத்தையும் கடந்து இந்நாட்களுக்கு வந்து அதிலிருந்து எல்லாவற்றையும் விவரித்து காட்டியுள்ளோம்.
Our theologians of the day have far lost that side of it.
நாம் நாட்களில் உள்ள வேத பண்டிதர்கள் இந்நாட்களின் முக்கியத்தை காண தவறிவிட்டனர்.
They explain it always some other day, some other age, some other something. Way back from long ago.
இவையாவும் வேறொரு காலத்துக்கு உரியது, வேறொரு நாட்களுக்கு உரியது, வேறு எதற்கோ ஏதோ கடந்து போன காலத்திற்கோ உரியது என்று அவர்கள் விளக்கம் தெரிவித்து அதை அசட்டை செய்து
விடுகின்றனர்.
அதுபோன்று அவர்கள் தெய்வீக சுகமளித்தலை குறித்தும் கூறுகின்றனர். யாருக்கும் அதன் பேரில் நம்பிக்கை இருப்பதாக தெரியவில்லை.
They made fun of it.
அவர்கள் அதை ஏளனம் செய்கின்றனர்.
Not more than about 20 years ago, they were making fun of it.
கடந்த 20 ஆண்டு காலமாக அவர்கள் இவ்வாறு கேலி செய்து கொண்டு வருகின்றனர்.
The Pentecostals had practically got away from it.
பெந்தேகோஸ்தியினர் அதை விட்டு அகன்று சென்று விட்டனர்.
They started in the early days, but they got away from it.
தொடக்கத்தில் அதன் பேரில் நம்பிக்கை இருந்து வந்தது, இப்பொழுதோ அவர்கள் அதை விட்டு அகன்று சென்று விட்டனர்.
Look how they did.
அவர்கள் எப்படி அகன்று சென்றனர் என்று பாருங்கள்.
Now they got denominational wild, running out to make them each a creed and so forth.
அவர்களுக்கு ஸ்தாபன பைத்தியம் பிடித்துவிட்டு அவர்கள் வெவ்வேறாக பிரிந்து ஒவ்வொருவரும் தனித்தனியே கோட்பாடுகளை உண்டாக்கிக் கொண்டனர்.
Except instead of accepting light as light come in,
வெளிச்சமானது தோன்றின போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக
they organized and made themselves creeds, each one coming around making himself a doctrine and staying in that doctrine.
அவர்கள் தனித்தனியே கோட்பாடுகளையும் போதகங்களையும் உண்டாக்கிக் கொண்டு அதில் நிலைத்திருக்கின்றனர்.
And then they got so much tucked away till the Holy Spirit couldn't get into the church.
அவர்கள் இவ்விதம் அகன்று சென்ற காரணத்தால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய சபைகளுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை.
They just become another idol like a brass serpent. It become an idolatry.
வெண்கல சர்ப்பத்தை போல் அவர்கள் மற்றொரு விக்கிரகமாக அது விக்கிரக ஆராதனையில் முடிந்தது.
Every fellow said, I am belong to this and I belong to that. It was an idolatry.
ஒவ்வொருவனும் நான் இதை சார்ந்திருக்கிறேன், அதை சார்ந்து விட்டேன் என்று சொல்ல தொடங்கிவிட்டான். அது விக்கிரக ஆராதனை.
What a mess we were in at the end time.
கடைசி காலத்தில் நாம் எத்தகைய குழப்பத்தில் இருக்கிறோம் பாருங்கள்.
But God, rich in his mercy, has sent back the Holy Spirit upon us and vindicating his word tonight as he promised he would do.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் அவர் செய்வேன் என்று வாக்களித்தபடியே பரிசுத்த ஆவியை நம்மேல் அனுப்பி இன்றிரவு அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார்.
God promised he would do these things.
தேவன் இவைகளை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார்.
Look what he did. Look what he did.
அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். அவர் என்ன செய்துள்ளார் என்று பாருங்கள்.
How now we can see how he promised each age a certain thing to happen.
எப்படி அவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும் என்று வாக்களித்தார் என்பதை நாம் இப்பொழுது காணலாம்.
And we find out that it happened just exactly like it. And he said that he would do.
ஒவ்வொரு காலத்திலும் என்னென்று நிகழும் என்று அவர் வாக்களித்திருந்தாரோ அவர் கூறியபடி அது நிறைவேறிற்று.
Because he's rich in his mercy, to always have mercy to fulfill every word that he has promised.
ஏனெனில் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரானதால் அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் எப்பொழுதும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார்.
He has to do it and always in order to stay God.
அவர் தேவனாயிருக்க வேண்டுமானால் அவர் எப்பொழுதும் அப்படித்தான் செய்ய வேண்டும்.
Always he does this. His word always comes to pass in its season.
அவர் இதை எப்பொழுதும் செய்கிறார். அவருடைய வார்த்தை அதனதன் காலத்தில் நிறைவேறும்.
His seed that he has sowed into the earth.
அவர் பூமியில் விதைத்த விதை அவருடைய விதையே.
What did he do? He put it here in the word. And that's a seed.
அவர் என்ன செய்தார்? அவர் இதை இங்கு வார்த்தையில் விதைத்தார். அதுதான் விதை.
And every time the age comes along, that seed ripens up. And then reformation comes forth.
ஒவ்வொரு காலத்தின் போதும் அந்த விதை முதிர்ந்தது, பின்னர் ஒரு சீர்திருத்தம் தோன்றுகிறது.
And he promised it. And it does that.
அவர் அதை வாக்களித்தார், அதை அவர் நிறைவேற்றுகின்றார்.
Now, we did not deserve these things.
இந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல.
We did not deserve these blessings of God. Because we had went out after the things of the world, one in the heir of Cain.
தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற நாம் அபாத்திரர். ஏனெனில் நாம் உலக காரியங்களை பின்பற்றி காயினுடைய தவறு செய்தோம்.
Cain building a nice altar and a nice church and putting flowers up on it and thought that's exactly what it was.
காயின் ஒரு அழகான பலிபீடத்தையும் ஒரு அழகான ஆலயத்தையும் கட்டினான். அந்த பலிபீடத்தின் மேல் அவன் பூக்களை வைத்தான். அதுதான் சரி என்று அவன் நினைத்தான்.
It was a bunch of apples or pears or pomegranates or whatever it was. His father and mother had eaten in the Garden of Eden and run him out.
ஏதேன் தோட்டத்தில் அவன் பெற்றோர்கள் ஆப்பிள் அல்லது பேரிக்காய் அல்லது மாதுளம்பழத்தை தின்றதினால் விரட்டி அடிக்கப்பட்டனர் என்று அவன் எண்ணி.
And so he offered that back to God and God rejected it.
அதை தேவனுக்கு பலியாக செலுத்தினான். ஆனால் தேவனோ அதை புறக்கணித்தார்.
But Abel by faith offered unto God a more excellent sacrifice than Cain.
ஆனால் ஆபேலோ விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்.
And today the Bible said in Jude that they have run in the way of Cain, perished in the gainsaying of Korah.
வேதாகமம் யூதாவின் இருபத்திலே இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து கோரா எடுத்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று கூறுகிறது.
See, running the way of Cain, building altars, building churches, denominations.
பலிபீடங்களை கட்டுதல், ஆலயங்களை கட்டுதல், ஸ்தாபனங்களை உண்டாக்கிக் கொள்ளுதல்,
making it flowery, big, more members than the rest of them.
அறை அலங்காரப்படுத்துதல், மற்றவர்களுடைய அதிக அங்கத்தினர்களை சேகரித்தல்,
taking in things, anything that come along and jumped up and down or shook hands or was baptized a certain way.
எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மேலும் கீழுமாக குதித்து அல்லது கை குலுக்கி ஒரு பிரத்யேக முறையில் ஞானஸ்தானம் கொடுத்து,
or spoken tongues or run through the floor, they put their name on the book. That's right.
அந்நிய பாஷை பேசி தரையினூடாக நடந்து அங்கத்தினரின் பெயர்களை புத்தகத்தில் எழுதி இவை அனைத்தும் சரி.
And then turn on the real truth that we preach and deny.
ஆனால் அதே சமயத்தில் உண்மையான சத்தியத்தை புறக்கணித்து அதை மறுதளிக்கிறார்கள்.
How can it be so?
அது எப்படி முடியும்?
Notice what a mess we were in. Notice.
கவனியுங்கள், நாம் எப்படிப்பட்ட குழப்பத்துக்குள் இருக்கிறோம் என்பதை.
And the Bible said, and they went in the way of Balaam and perished in the gainsaying of Korah.
இவர்கள் பாலாமுடைய வழியில் நடந்து கோரா எடுத்து பேசின பாபத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று வேதம் கூறுகின்றது.
Perished in the gainsaying.
எடுத்து பேசின பாபத்தினால் அழிந்து போனார்கள்.
What was the gainsaying of Korah?
கோரா என்ன எடுத்து பேசினான்?
Why, you think you're the only holy man? Well, God's all of us are holy.
நீ ஒருவன் மாத்திர பரிசுத்த மனிதன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஏன், நாங்கள் எல்லாருமே பரிசுத்தர்கள்.
The whole church is all right. Ever, all of us get together. That's what we ought to do.
முழு சபையுமே பரிசுத்தம் உள்ளதுதான். நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். அதைதான் நாம் செய்ய வேண்டும்.
That's where they perish. That.
அப்படி செய்ததினால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள்.
And we truly deserved it. We deserve to be that.
நாமும் அழிந்து போக வேண்டியவர்களாய் இருந்தோம். நாம் அதற்கு பாத்திரமான்களாய் இருந்தோம்.
But God, rich in mercy, has pulled us out of that chaos and let us see it before the thing hits here.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐசுருள்ளவாய் அந்த குழப்பத்தினர் நம்மை வெளியே கொணந்து அந்த அழிவு இங்கே உண்டாகும் முன்பே அதை காணும்படி கிருபை செய்தார்.
Rich in his mercy and sent us back a revival of divine healing and the coming again of the power of God.
அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தெய்வீக சுகமரித்தலின் எழுப்புதலையும் தேவனுடைய வல்லமை மறுபடியும் நம்மிடையே வருகுதலையும் நமக்கு அனுப்பினார்.
According to history, no revival ever lasted over 3 years.
எந்த ஒரு எழுப்புதலும் 3 ஆண்டு காலத்திற்கு மேல் நீடித்ததில்லை என்று வரலாறு நமக்கு கூறுகின்றது.
This revival carried for 15 years. It's been a burning fires around and around the world.
ஆனால் இந்த எழுப்புதலோ 15 ஆண்டு காலமாக இருந்து வந்து உலகம் சுற்றிலும் எழுப்புதல் அக்கினி பற்றி எரிந்து வருகிறது.
Why? Because we deserved it. God, rich in his mercy.
அதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் என்னும் காரணத்தினாலா? தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய்.
Not because we desired it or because we deserved it rather.
நாம் தகுதி உள்ளவர்கள் என்பதற்காக அல்ல, அல்லது நாம் வாஞ்சித்தோம் என்பதற்காக அல்ல.
Just think of what it's done.
அது என்ன செய்துள்ளது என்று சற்று யோசித்து பாருங்கள்.
I think of one of your sisters right here in Phoenix. That many of you know, Miss Hattie Waldrop. She had cancer of the heart.
எங்கே பீனிக்ஸில் உள்ள சகோதரிகளில் ஒருத்தியை எனக்கு ஞாபகம் வருகிறது. உங்களில் அநேகருக்கு அவளை தெரியும். சகோதரி ஹாட்டி வால்ட்ராப் அவர்களுக்கு இருதய புற்றுநோய் இருந்தது.
And she was in the prayer line up here when Brother Moore and I were here the first time about 15-18 years ago.
15 அல்லது 18 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் சகோதரன் மோரும் முதன்முறையாக இங்கு வந்திருந்த போது அவள் ஜெப வரிசையில் இருந்தாள்.
And she was dying with cancer of the heart. And she should have been dead a long time ago.
இருதய புற்றுநோய் காரணமாக அவள் மரித்துக் கொண்டிருந்தாள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பே அவள் மரித்திருக்க வேண்டும்.
But God, rich in mercy, sent his power upon her and he saved her life and she's living today. God, rich in mercy.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவருடைய வல்லமை அவள் மேல் அனுப்பி அவளை காத்தார். அவள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார்.
Congressman Upshaw, a great man, I think he was the president or something of the Baptist, Southern Baptist convention at one time, or vice president or something.
பாராளுமன்ற உறுப்பினர் உப்ஷா மிகவும் பெரியவர். அவர் தென் பாப்டிஸ்ட் கன்வென்ஷனுக்கு ஒரு முறை தலைவராகவோ உப தலைவராகவோ பணியாற்றி இருக்கிறார்.
He had done all. He was a good man. He did all that he knew how to do.
அவரால் இயன்ற அனைத்தையும் செய்தார். அவர் மிகவும் நல்லவர். எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருந்த எல்லாவற்றையும் அவர் செய்தார்.
He went to every doctor. Nobody could do nothing for him. He was bound down.
அவர் எல்லா மருத்துவர்களையும் அணுகினார். எவருமே அவரை குணமாக்க முடியவில்லை. அவர் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே இருந்தார்.
Ministers had prayed for him. He had a gallon of oil poured on his head, anointing of different ministers everywhere.
அநேக போதகர்கள் அவருக்காக ஜெபம் செய்தனர். கேலன் கணக்கில் எண்ணெய் அவர் தலையின் மேல் எல்லா இடங்களிலும் இருந்து ஊற்றப்பட்டு வெவ்வேறு போதகர்கள் அவருக்கு ஜெபம் செய்திருந்தனர்.
One night, Los Angeles, California, walking up to the pulpit.
ஒரு இரவு கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் நான் பிரசங்க பீடத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது,
looking at a bunch of wheelchairs about twice, three times, and what's sitting there, all up and down the aisles, back and forth.
அங்கு ஒரு கூட்ட சக்கர நாற்காலிகளை கண்டேன். இங்குள்ளதை காட்டிலும் இரண்டு அல்லது மூன்று மடங்கு அதிகம் இருந்திருக்கும்.
And then there laid over there a cot with a little colored girl, a little Negro girl. And her mother was sitting by her.
அங்கு ஒரு கட்டிலின் மேல் ஒரு நீக்ரோ சிறுமி படுத்திருந்தாள். அவள் அருகில் அவள் தாயார் அமர்ந்திருந்தார்.
My brother had bringing the prayer line up.
என் போதகர் சகோதரன் அப்பொழுது ஜெப வரிசையை உண்டாக்கி கொண்டிருந்தார்.
Now I was looking, knowing not what was going on.
என்ன நடக்கிறது என்று அறியாமல் நான் பார்த்துக் கொண்டிருந்த போது,
and I seen a doctor with tortoise shell glasses operating on a little Negro girl for a throat condition and she paralyzed.
ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்தில் ஆமை ஓட்டினாலான மூக்கு கண்ணாடியை அணிந்த ஒரு வைத்தியர் ஒரு நீக்ரோ சிறுமிக்கு தொண்டை கோளாறுக்காக அறுவை சிகிச்சை செய்வதை கண்டேன். அதன் விளைவாக அவளுக்கு திமிர்வாதம் ஏற்பட்டு அவளாலே நடக்க முடியாமல் போயிற்று.
And I looked around, I thought, where is the child at? I couldn't see her.
நான் சுற்றுமுற்றும் பார்த்து அந்த பெண் எங்கே என்று தேடினேன். அவளை காண முடியவில்லை.
After a while, way down there, no hope. Lovely little girl, about 7 or 8 years old, to be paralyzed the rest of her life.
சிறிது நேரம் கழித்து சற்று தூரத்தில் 7 அல்லது 8 வயதான அந்த அழகான சிறுமி வாழ்நாள் முழுவதும் நடக்க முடியாத நிலையை அடைந்து அங்கு படுத்துக் கொண்டிருப்பதை கண்டேன்.
There was her mother down there on her knees praying.
அவள் அருகில் அவள் தாயார் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்து கொண்டிருந்தாள்.
Then I said, this doctor operated on your little girl in the scratch. She said, that's right, sir.
நான் அவளிடம் ஒரு மருத்துவர் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்தார் என்று கூறி அதை முழுவதும் விவரித்தேன். அவள் அது உண்மை ஐயா என்றாள்.
Then she tried to get the baby to the platform. They told her not to do it.
அவள் குழந்தையை மேடைக்கு கொண்டு வர முயன்றால் அங்கிருந்தவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அவளுக்கு ஆலோசனை கூறி,
they tried to quiet her down. That time they got her quiet.
அவளை அமைதிப்படுத்த முயன்றனர். அவள் அமைதியான பிறகு,
I thought, well, we'll get a chance to pray for her. In a few minutes,
நான் அவளுக்காக ஜெபம் செய்ய ஒரு கால் ஒரு தருணம் கிடைக்கலாம் என்று யோசித்தேன். சில நிமிடங்களில்
maybe people right here was there that night.
இங்கிருப்பவர்கள் சிலர் ஒரு கால் அன்றிரவு அங்கு இருந்திருக்கலாம்.
And I was looking out over the audience, I seen that little girl going down, looked like to a little narrow road with a doll in her arms, rocking that dog.
நான் கூட்டத்தாரை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த போது தரிசனத்தில் அந்த சிறுமி ஒரு குறுகிய தெருவின் வழியாய் கையில் ஒரு பொம்மையை பிடித்துக் கொண்டு அதை தூங்க வைப்பதற்காக ஆட்டிக்கொண்டு நடந்து செல்வதை கண்டேன்.
No matter how much the doctor said that she was going to be paralyzed the rest of her life.
அவள் வாழ்நாள் பூராவும் திமிர்வாதத்தினால் அவதியுற வேண்டும் என்று மருத்துவர்கள் எவ்வளவாய் கூறியிருந்த போதிலும்
God, rich in mercy, sent down the Holy Spirit by a vision. And that little girl got up out of there and she and her mother took hold of hands and walked down through that aisle praising God.
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் தரிசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியை அனுப்பி அவளை சுகப்படுத்தினார். அந்த சிறுமி படுக்கை எடுத்து விட்டு எழுந்து தன் தாயின் கரங்களை பிடித்துக் கொண்டு தேவனை துதித்துக் கொண்டே நடந்து சென்றாள்.
Way back there sat an old man, Congressman Upshaw. Many of you knows his testimony.
அங்கு பின்பாகத்தில் ஒரு வயோதிபர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் உப்ஷா. அவருடைய சாட்சியை உங்களில் அநேகர் அறிவீர்கள்.
He had been a good man, tried all of his life, 66 years, an invalid, in a wheelchair, pushed in bed.
அவர் மிகவும் நல்லவர். அவர் சுகமடையத்தம் வாழ்நாள் பூரா முயற்சி செய்தார். 66 ஆண்டுகளாக ஊனமுற்றவராக அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரை யாராவது தூக்கி படுத்தியில் கிடத்த வேண்டும்.
Crutches under his arms that he walked with, never no more to walk normal.
கக்கதண்டங்களை உபயோகித்து அவரால் நடக்க முடியும். மற்றவளை போல அவரால் சாதாரணமாக ஒருபோது நடக்க முடியாது.
And there he sat there looking on that.
இச்சிறுமி சுகமடைந்ததை அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்தார்.
All of a sudden I looked out and saw a vision.
திடீரென்று நான் நோக்கி பார்த்து தரிசனம் ஒன்று கண்டேன்.
Here he come walking down across the top of that audience. Bowing his head, could walk as good as anybody.
அருளிவர் தலையை வணங்கினவாறு கூட்டத்தின் மத்தியில் மற்றவர்களைப் போலவே நன்றாக நடந்து வருவதை கண்டேன்.
I didn't know who the man was.
அந்த மனிதர் யார் என்று அப்பொழுது எனக்கு தெரியாது.
I said, there's a great man sitting back there. He fell off of a wagon when he was a little boy, or onto a hay frame and hurt his back.
நான் சொன்னேன், கீர்த்தி வாய்ந்த ஒருவர் பின்பாகத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் சிறுவனாய் இருந்தபோது வண்டியிலிருந்து வைக்கோல் தூக்கிச் செல்லும் இரும்பு சட்டத்தின் மேல் விழுந்து முதுகெலும்பை காயப்படுத்திக் கொண்டார்.
They bored holes in the floor to keep the vibration when the people walk from striking on his back.
ஜனங்கள் நடக்கும்போது ஏற்படும் அசைவினால் அவருடைய முதுகு பாதிக்கப்படாமல் இருக்க அவர்கள் தலையிலே துளைகளை உண்டாக்கினார்.
I said, he becomes a great man and he keeps growing greater. He's sitting in a great circle at the White House.
அவர் மிகவும் பெரிய மனிதனானார். அவர் மேன்மேலும் பெரியவராகிக் கொண்டே போகிறார். இப்பொழுது அவர் ஜனாதிபதியின் வீட்டில் கூடும் அந்த மகத்தான குழுவின் அங்கத்தினராய் இருக்கிறார்
என்றேன்.
அப்பொழுது அங்கிருந்த மனிதனிடம், அவர்தான் பாராளுமன்ற உறுப்பினர் உப்ஷா. அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான் கேள்விப்பட்டதில்லை
என்றேன்.
எனவே அவர் ஒலிபெருக்கியை சற்று நீட்டிக் கொடுத்தார். அவர்கள் இங்கும் அங்குமாக பேசிக் கொண்டிருந்தனர்.
Then I started to look around and I seen the old congressman coming walking towards me in a vision just as perfect and normal as he could be.
நான் சுற்றுமுற்று பார்க்க துவங்கின போது அந்த வயோதிபர் பாராளுமன்ற உறுப்பினர் எழுந்து என்னை நோக்கி மற்றவர்களைப் போல் சாதாரணமாக நடந்து வருவதை நான் தரிசனத்தில் கண்டேன்.
God, rich in mercy, pulled him from that wheelchair and he walked without crutches till the day he died.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவரை சக்கர நாற்காலிலிருந்து வெளியே இழுத்து நடக்க செய்தார். அவர் மரிக்கும் நாள் வரை கக்க தண்டங்கள் உதவியின்றி சாதாரணமாக நடந்தார்.
God, rich in mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார்.
When doctors had failed, when science had failed, when everything else had failed.
மருத்துவர்கள் தோல்வி கண்ட போது, விஞ்ஞானம் தோல்வி கண்ட போது, எல்லாமே தோல்வியுற்ற போது,
God was rich in mercy. The congressman Upshaw.
பாராளுமன்ற உறுப்பினர் உப்ஷாவுக்கு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார்.
I think of myself as a little old boy. I remember as people call me today a woman hater.
நான் சிறுவனாயிருந்தபோது என்னை குறித்து இப்பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன். ஜனங்கள் என்னை பெண்களை வெறுப்பவன் என்று அழைக்கின்றனர்.
The reason it was because I seen so much immorality out of women when I was a kid. I hated them.
அதற்கு காரணம், நான் சிறுவனாக இருந்தபோது பெண்களின் ஒழுக்கங்கட்ட நடத்தையை அதிகமாக கண்டிருக்கிறேன். அவர்களை நான் வெறுத்ததுண்டு.
And I don't do that now because I know there's some good ones.
ஆனால் இப்பொழுது நான் அப்படி செய்கிறதில்லை, ஏனெனில் அவர்கள் நல்லவர்களும் இருக்கின்றனர் என்று அறிவேன்.
But I remember how it was so bad, so immoral.
ஆனால் அது எவ்வளவு மோசமாக இருந்தது, ஒழுக்கம் கெட்ட விதமாக இருந்தது என்பதை நினைவு
கூறுகிறேன். நான்
நினைத்தேன், ஜனங்கள் இருக்கும் இடத்தில் நான் இருக்க போவதில்லை.
எனக்கு
படிப்பும் கிடையாது, இனி நான் படிக்கவும் போவதில்லை என்று எண்ணினேன். ஆகவே எனக்கு ஒருத்தி கிடைக்க மாட்டார்.
Coat pinned up like this with a safety pin and it real hot.
நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு போட்டுக்கொள்ள ஒரு சட்டம் கூட கிடையாது. ஒரு கோட்டை மாத்திரை போட்டுக்கொண்டு அதை பாதுகாப்பு ஊசியால் இப்படி குத்திக் கொள்வேன். எனக்கு மிகவும் உஷ்ணமாயிருக்கும்.
The teacher said, William, aren't you hot with that coat on? I said, no, ma'am, I'm a little bit chilly.
என்னுடைய உபாத்தியாயினி, வில்லியம், கோட்டை போட்டுக்கொண்டிருக்கிறாயே, உஷ்ணமாக இல்லையா என்று கேட்பார்கள். நான் இல்லை அம்மணி, எனக்கு குளிராய் இருக்கிறது என்று கூறிவிட்டேன்.
And she made me go over to the stove and put some wood in the stove and I like to burn up.
உடனே அவர்கள் என்னை நெருப்பின் அருகில் அனுப்பி இன்னும் சில விறகு துண்டுகளை நெருப்பில் போட்டார்கள். எனக்கு தீந்து போவது போல இருந்தது.
I didn't have no shirt that whole season through.
அந்த வெயில் காலம் முழுவதும் போட்டுக்கொள்ள சட்டை எனக்கு இல்லை.
And I thought if I could ever get the money sometime that I could get a little get me a 30-30 rifle. I'd come out west here and live out here and hunt the rest of my life.
எனக்கு மட்டும் சிறிது பணம் கிடைத்தால் நான் 30 அல்லது 31 துப்பாக்கி வாங்கிக் கொண்டு மேற்கு பாகம் சென்று என் வாய்நாள் முழுவதும் வேட்டையாடி செலவழிப்பேன் என்று நினைத்தேன்.
But it won't nothing to do with people. Just stay away because they didn't like me and I just stay away from them.
ஜனங்களுடன் எவ்வித தொடர்பும் கொள்ள எனக்கு விருப்பமில்லை. ஏனெனில் அவர்களுக்கு என் மீது பிரியமில்லை. எனவே அவர்களை விட்டு தூரம் சென்று விடுவேன் என்று
எண்ணினேன். பின்னர்
ஒவ்வொரு முறை நான் பட்டணத்திற்கு செல்லும் போதும் தெரிந்த யாரையாவது சந்திக்க நேர்ந்தால்
ஹலோ
ஜான், ஜிம், எப்படி இருக்கீர்கள் என்று நான் கேட்பேன். அவர்களோ ஹலோ என்று மாத்திரம்
கூறுவார்கள். They want nothing to do with me because of my daddy and them that make whiskey.
பாருங்கள், அதற்கு மேல் பேச மாட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு என்னுடன் பேச பிரியமில்லை. என்னுடன் எவ்வித தொடர்பும் கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் என் தகப்பனார் சாராயம் காய்ச்சினார் என்ற காரணத்தினால்.
And I didn't do that. It was nothing I had done. And I would have been that type.
நான் அதை செய்யவில்லையே. அது நான் செய்த காரியமும் அல்லவே. நான் அந்த விதமான காரியத்தை செய்யவே மாட்டேன்.
But now, I said to the wife not long ago, my wall is plastered with the best guns that can be bought.
ஆனால் இப்பொழுதோ அண்மையில் என் மனைவிடம் நான் கூறினேன், சுவர்களில் மிகவும் சிறந்த துப்பாக்கி தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்றேன்.
Oh, and I think of them old dirty clothes tonight. I've got 2 or 3 good suits.
நான் அணிந்திருந்த அழுக்கு துணிகள் நினைவு கூறுகிறேன், இப்பொழுதோ 2 அல்லது 3 சிறந்த சூட்டுகள் எனக்கு இருக்கிறது.
No friends, I have to hide out in the wilderness to keep away from people.
எனக்கு நண்பர்கள் உள்ளனரா? எனக்கு கூட்டங்களில் இருந்து விலகி இருக்க நான் வனாந்தரத்துக்கு ஓடி மறைந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அவ்வளவு நண்பர்கள் இருக்கின்றனர்.
What's the matter? Is it because of my personality? Is it because of my education?
இதற்கெல்லாம் காரணம் என்ன? என் தேக அமைப்பா? என் படிப்பா?
No, God, rich in mercy, saw me in that condition and he saved me.
இல்லவே இல்லை, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னை அந்த நிலையில் கண்டு என்னை ரட்சித்தார்.
I remember being led by the arms as a blind man. I could not see.
நான் குருடனாக கைலா கொடுத்து நடத்தப்பட்டதை நினைவு கூறுகிறேன்.
Everything in front of me was a blur.
என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு முன்னால் இருந்ததெல்லாம் மங்களாக காட்சியளித்தன.
I'd be blind the rest of my life.
என் வாழ்நாள் பூராவும் நான் குருடனாய் இருந்திருக்க வேண்டும்.
But God, rich in mercy, restored back my sight.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என் பார்வை எனக்கு மீண்டும் அளித்தார்.
I'm 55 years old and still got good sight.
எனக்கு 55 வயதாகின்றது, இப்பொழுதும் என் பார்வை நன்றாய் உள்ளது.
God, rich in mercy, is the only thing I can say.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார் என்று மாத்திரமே என்னால் கூற முடியும்.
Once the church had no provided way of healing, they had one. But they turned it down.
ஒரு சமயம் சபைக்கு தெய்வீக சுகமளித்தலுக்கு வழியே வகுக்கப்படாமல் இருந்தது. அவர்களுக்கு ஒன்று இருந்தது, ஆனால் அவர் அதை புறக்கணித்தனர்.
But God, rich in mercy, has sent them a gift of divine healing.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தெய்வீக சுகமளித்தலின் வரத்தை அனுப்பி தந்தார்.
That is the Holy Spirit among us confirming the word with signs following.
அதுதான் நம்மிடையுள்ள பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையோடு அடையாளங்கள் பின்தொடர உறுதிப்படுத்துகிறது.
God, rich in mercy.
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
I have 2-3 pages here of these notes, but I ain't going to try to strike them because I'm conscious that it's almost time to start that prayer line.
நான் இன்னும் 2-3 பக்கங்கள் நிறைய இங்கு குறிப்புகள் எழுதி வைத்துள்ளேன். ஆனால் அவைகளை நான் பேசப் போவதில்லை, ஏனெனில் ஜெப வரிசையை ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது என்று உணர்கிறேன்.
But God, rich in his mercy.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
Many of you here tonight, the doctor turned you down.
இன்றிரவு இங்குள்ள உங்களில் அநேகர் மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம்.
There's people sitting in them wheelchairs. They'll probably never come out of there. They are there to stay.
எங்கு ஜனங்கள் சர்க்கர நாற்காலிகளில் அமர்ந்துள்ளனர். அவர்களில் ஒரு கால் அதை விட்டு எழுந்து வர முடியாமல் இருக்கலாம். அவர்கள் அப்படியே இருக்க வேண்டியவர்கள் தான்.
Some are paralyzed in different ways. They would never couldn't come out. There's no way for them to come out.
அவர்கள் வெவ்வேறு வழிகளில் ஊனமுற்று அங்கே அமர்ந்துள்ளனர். எழுந்து வரவே முடியாது. அங்கிருந்து எழுந்து நடக்க அவர்களுக்கு வழியே இல்லை.
But God, rich in his mercy, has provided an atonement.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஒரு நிவாரணத்தை நமக்கு அளித்திருக்கிறார்.
Don't turn it down, receive it.
அதை புறக்கணிக்க வேண்டாம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
There's men out there with heart trouble, there's people with cancers. If the doctors can do nothing with you, you're hopeless, helpless in this world.
இருதய நோயினால் அவதியுறும் ஜனங்கள் இங்குள்ளனர். புற்றுநோயால் அவதியுறுபவர் இங்குள்ளனர். மருத்துவர்கள் இவர்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. இவ்வுலகில் நீங்கள் நம்பிக்கையற்ற உதவியற்ற நிலையில் இருக்கின்றீர்கள்.
But God, rich in his mercy, has sent down the Holy Ghost and right here now to confirm the word, to prove that he's the same yesterday, today and forever.
ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தவும் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறது என்பதை நிரூபிக்கவும் பரிசுத்த ஆவியை இங்கே இப்பொழுது அனுப்பியுள்ளார்.
Because we deserve it, because God is rich in his mercy. Amen.
இதற்கு நான் பாத்திரம் என்னும் காரணத்தினா இல்லை, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்ற காரணத்தினால் தான். ஆமென்.
Now that's the one. That's the person. It's that Lord Jesus.
அதுதான் அவர். அதுதான் அந்த நபர். அவர் கர்த்தராகிய இயேசு.
He is not dead, but he has risen from the dead and he's alive forevermore.
அவர் மரித்தவர் அல்ல, ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார்.
He's the same yesterday, today and forever.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
Still just as rich in his mercy as he was to the woman that had a blood issue.
பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவர் எவ்வளவாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருந்தாரோ அவ்வளவாக இன்றும் அவர் இருக்கிறார்.
And she started through the crowd. There was no hopes for her. The doctors had done all they could do.
அவள் கூட்டத்தின் நெரிசலின் வழியாக வந்தபோது அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. மருத்துவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் அவளுக்கு சிகிச்சை செய்தனர்.
She had a blood issue. She was dying. And she touched the master's garment.
அவளுக்கு உதிரபோக்கு இருந்தது. அவள் மரித்துக் கொண்டிருந்தால் அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தை தொட்டாள்.
God, rich in mercy, turned around and told her of her condition. And she was healed of this blood issue.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் திரும்பி பார்த்து அவளுடைய நிலைமையை கூறினார். அவளுடைய உதிரபோக்கு நின்று அவள் சுகமடைந்தாள்.
A little foul prostitute went up to a well one day to get some water.
அசுசியான ஒரு வேசி ஒரு நாள் தண்ணீர் உள்ள கிணற்றடையில் சென்றாள்.
No hope. She'd been excommunicated from the virgins, from around the people. Her life was no good.
அவள் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தாள். அவள் சுற்றுப்புறத்தில் இருந்த கன்னிகைகளாலும் ஜனங்களாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாள். ஏனெனில் அவளுடைய வாழ்க்கை ஒழுக்கம் கெட்டதாயிருந்தது.
And she thought, what's the use of trying? I'm turned out. There's nothing left for me.
அவள், நான் முயன்று என்ன பயன், நான் ஒதுக்கி வைக்கப்பட்டவள், எனக்கு இனி ஒன்றுமில்லை என்று தனக்குள்ளே சிந்தனை பண்ணினாள்.
But she looked standing over on the side, or sitting by the side of the well, and there was a man sitting there who told her all things that she has ever done.
ஆனால் அவள் உற்று பார்த்தபோது கிணற்றண்டையில் ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவள் தன் வாழ்க்கையில் செய்திருந்த அனைத்தையும் அவர் எடுத்துரைத்தார்.
God, rich in his mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
That same God tonight just as rich in his mercy and just the same as he was in that day. God, rich.
அந்நாட்களில் அவர் எவ்வளவாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தாரோ அதே அளவுக்கு இன்றிரவு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த நாட்களில் அவர் இருந்த வண்ணமாகவே இந்த நாட்களிலும் இருக்கிறார்.
I think we have 200 prayer cards out here, or what we called out in 200.
நாம் 200 ஜெப அட்டைகளை விநியோகம் செய்திருக்கிறோம் நினைக்கிறேன்.
We're going to call them and let the people line up. We're going to pray for them.
அவர்களை நாம் இப்பொழுது அழைத்து வரிசைப்படுத்த போகிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம்.
But before we do it, let there be some newcomers here.
ஆனால் அப்படி செய்வதற்கு முன்னால் இங்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சிலர் இங்கு இருக்கலாம். அவர்களுக்கு
get away from all superstitions.
எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் விட்டு விலகுங்கள்.
This is not a superstition. It is a manifestation of a promise of God.
இது மூட நம்பிக்கை அல்ல, இது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாகும். நீங்கள் இதை எந்த கோணத்தில் காண்கிறீர்களோ அதை பொறுத்தது அது.
No virtue in any man.
எந்த மனிதரிலும் எந்த வல்லமையும் கிடையாது.
There's no power in no man.
எந்த மனிதரிடத்திலும் எந்த சக்தியும் கிடையாது.
But we as believers have authority. Not power, but authority.
ஆனால் விசுவாசிகள் நிலைமையில் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. வல்லமை அல்ல, அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது.
Someone asked me not long ago, said, Brother Branham, you believe you got power to do this?
சில நாட்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் என்னிடம், சகோதரன் பிரண்ணாமே, இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீரா என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு வல்லமை கிடையவே கிடையாது, ஆனால் எனக்கு அதிகாரம் உண்டு என்று விடையளித்தேன்.
Every believer has it.
ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது உண்டு.
If you refuse it, you'll stay where you're at.
அதை ஏற்க மறுத்தால் உன் நிலையிலேயே இருக்க நேரிடும்.
But if you'll accept it, it'll do the exceeding abundance because God is rich in his mercy.
ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்வாயானால் அது அதிகமாக பலனளிக்கும். ஏனெனில் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
Take a little policeman, stand out here on the street. His clothes hanging half off of him. He's just skinny.
தெருவில் நிற்கும் ஒரு போலீஸ்காரனை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அவன் உடைகள் தொளதொளவென்று தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவன் உடல் மெலிந்துள்ளது.
The cap's got his ears pulled down.
அவன் அணிந்துள்ள தொப்பி காதுகளையும் கூட மூடியுள்ளது.
And you walk out there where cars are coming down that street at 50 miles an hour. 300 horsepower motors in them.
ஆனால் தெருவில் 300 குதிரை சக்தி வாய்ந்த மோட்டார்கள் மணிக்கு 50 மைல் வேகத்தில் விரைந்து செல்லுகின்றன.
He hasn't got the power to stop a bicycle. That's right.
ஒரு சைக்கிளை பிடித்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது. அது உண்மை.
But just let him blow that whistle and hold up that hand and watch the brake squeak.
ஆனால் அவன் விசில் பூரி சைகை காட்டின உடனே கார்கள் அனைத்தும் சடுதியாய் பிரேக் போட்டு நின்று விடுகின்றன.
He hasn't got power, but he's got authority.
அவனுக்கு சக்தி கிடையாது, ஆனால் அவனுக்கு அதிகாரம் உண்டு.
The whole city is behind him.
பட்டினம் முழுவதுமே அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்.
And when a man or a woman, I don't care what condition you're in.
ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
You've got the authority of God by promise.
தேவனுடைய வாக்குத்தத்தின் மூலம் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது.
Because he's rich in promise to do the exceedingly abundantly.
அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருப்பதனால் நீங்கள் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்வதாக வாக்களித்துள்ளார்.
If you say to this mountain be moved and don't doubt in your heart, but believe that what you said will come to pass, you can have what you've said.
இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
You got no power, but you got authority.
உங்களுக்கு வல்லமை கிடையாது, ஆனால் உங்களுக்கு அதிகாரம் உண்டு.
Remember when he told me back there, said, you'll be able to reveal the secrets of the heart.
நினைவிருக்கட்டும், அவர் என்னிடம் நீ இருதயங்களில் மறைந்துள்ள ரகசியங்களை வெளிப்படுத்துவாய் என்று கூறின போது,
do you remember that, many of you Phoenix people?
Phoenixல் உள்ள உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு அது ஞாபகம் இருக்கிறதா?
He promised it. What he promises, he does.
அவர் அதை வாக்களித்தார். அவர் வாக்களித்ததை அவர் நிறைவேற்றினார்.
Now, there's some of you here that hasn't got prayer cards, no doubt. How many sick and don't have prayer cards? Raise up your hands.
எங்குள்ள உங்களில் சிலருக்கு ஜெப அட்டைகள் இல்லாமல் இருக்கலாம், அதில் சந்தேகம் இல்லை. வியாதி உள்ள உங்களில் எத்தனை பேருக்கு ஜெப அட்டைகள் இல்லை, கைகளை உயர்த்துங்கள். நிச்சயமாக சரி.
All right. If you want to know, not authority, not power, but the authority of the word.
நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அது வல்லமை அல்ல, வார்த்தையினுடைய அதிகாரம்.
The things that I do shall you also.
நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள்.
Jesus promised in Luke 17:30 that just before his coming There will be like the time of Moses or Noah.
இயேசு தம்முடைய வருகைக்கு முன்பாக நோவாவின் காலத்தை போன்ற காலமும் இருக்கும் என்று லூக்கா 17:30 வாக்களித்துள்ளார்.
When they were eating and drinking and giving in marriage and knew not to the day that Noah entered into the ark.
ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் இதை அறியாதிருந்தார்கள்.
He said there be that time.
அப்படிப்பட்டதான ஒரு காலம் வரும் என்று அவர் கூறியுள்ளார்.
Then he said also, as it was in the days of Lot.
அவர் மேலும் சொன்னார், லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல.
And said this will take place in that day when the Son of Man shall be revealed.
மனுஷகுமாரன் வெளிப்படும் கடைசி நாட்களிலும் நடக்கும் என்றார்.
When the Son of Man is revealed in the last days.
அப்பொழுது மனுஷகுமாரன் கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்படுவார்.
Now look how the Son of Man revealed himself in the person of this angel, which was the Son of Man.
மனுஷகுமாரன் எப்படி தம்மை ஒரு தூதனுடைய வடிவில் வெளிப்படுத்தினார் என்று பாருங்கள். அந்த தூதன் மனுஷகுமாரனே.
Absolutely.
முற்றிலுமாக.
Abraham called him Elohim. He was the Son of Man, revealed himself just before the Gentile world was burned.
ஆபிரகாம் அவர் எலோகியம் என்று அழைத்தான். அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். ஒரு ஜாதி உலகம் எரிந்து அழிவதற்கு முன்னால் மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்தினார்.
How did he do it to the believer?
அவர் எப்படி தம்மை விசுவாசிக்கு வெளிப்படுத்தினார்?
To the make believer, he sent two preachers down to preach to him.
அவரை விசுவாசிக்கு அவர் இரண்டு போதகர்களை பிரசங்கம் செய்யும்படியாக அனுப்பினார்.
But to the real believer, he stood with his back to the tent and he said, Abraham.
ஆனால் உண்மையான விசுவாசிக்கோ அவருடைய முதுகு அவருடைய கூடாரத்தை பார்த்தபடியாக நின்று ஆபிரகாமே என்று அழைத்தார்.
He was Abram the day, a few days before that, but now he's Abraham. Where is thy wife, Sarah?
அதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவன் பெயர் ஆபிராம் என்றிருந்தது. ஆனால் இப்பொழுது அது ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. ஆபிரகாமே, உன் மனைவி சாராள் எங்கே
என்றாள்.
உமது பின்புறத்தில் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்று அவன் சொன்னான்.
Said, I'm going to keep my promise to you. I'm going to visit you.
அவர் சொன்னார், நான் உனக்கு அளித்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப் போகிறேன், உன்னிடத்திற்கு நான் திரும்ப வருவேன் என்றார்.
Oh, Abraham was 100 years old and Sarah was 90, but God, rich in mercy, kept his promise.
ஓ, ஆபிரகாம் 100 வயது சென்றவனாய் இருந்தான், சாராளுக்கு அப்பொழுது 90 வயது. ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்.
He brought the baby because God's merciful and he full of mercy.
அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. தேவம் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார்.
He's rich in mercy. He keeps his promise.
அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார்.
Notice, with his back turned to the tent, Sarah laughed and said, How could these things be?
கவனியுங்கள், அவர் தமது முதுகை கூடாரத்தின் பக்கமாக இருக்க நின்று கொண்டிருக்கும் போது சாராள் நகைத்து, இது எப்படி முடியும் என்றார்.
I'm old. How can I have pleasure with my husband? As a young married woman,
nano kidavi or ilam pennai pole en kanaviridam enakku inbam undayirukumo.
Why, he's 100 years old. Our family relationship has ceased many years ago.
Avarukkum 100 vayadagi vittathu. Engal thambathiya uravu aneega aandugalukku munbe nindru vittathu.
How could this be? And she laughed about it.
இது எப்படி முடியும் என்று சொல்லி அவள் அதை குறித்து நகைத்தாள்.
And the angel with the Son of Man with his back turned to the tent said, Why did Sarah laugh? How can these things be?
அந்த தூதன் மனுஷகுமாரன் தன் முதுகு கூடாரத்தின் பக்கம் இருக்க திரும்பினவராய், சாராள் நகைத்து, நான் பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் என்று கேட்டார்.
What was it Jesus said in St. Luke 17:30 that in the days like it was in the days of Lot?
அரி என்ன, ஏசு லூகா 17:30 லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல அந்த நாட்கள் இருக்கும் என்றார்.
Same situation before the Gentile world is burned up.
புறஜாதி உலகமானது எரிந்து அழிவதற்கு முன்னால் அதே சூழ்நிலை இருக்கும்.
He said the Son of Man will reveal himself in that day.
அந்த நாளிலே மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்துவார் என்றார்.
He made the promise. Malachi 4 promised us it would happen.
மல்கியா 4 வாக்குத்தத்தத்தை அதை கூறும் என்று அவர் வாக்களித்துள்ளார்.
A message would come forth that would restore the people back to the original Pentecostal message and with the same blessings they had on the day.
ஒரு செய்தி புறப்பட்டு வந்து மூல பெந்தெகோஸ்து செய்திக்கும் அதே ஆசீர்வாதங்களுக்கும் ஜனங்களை திருப்பும்.
What is it? It's a two-winged eagle, both New and Old Testament, flopping its promises together of God to fulfill what the promises of the Bible said it would do. Amen.
அது என்ன? அது இரு செட்டைகளை கொண்ட கழுகு. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்னும் இரு செட்டைகள். அதன் வாக்கு தத்தங்களை ஒருங்கே சிறகடித்து தேவன் வேதாகமத்தில் அளித்துள்ள வாக்கு தத்தங்கள் என்ன செய்யும் என்று கூறியுள்ளதோ அதையே நிறைவேற்றும். ஆமேன்.
God, rich in mercy, would not let his people go out this denominational rich in goods and things of the world, Laodicean church age. But he'd make a way of escape.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இந்த லவோதிக்கேய சபையின் காலத்தில் அவருடைய பிள்ளைகள் ஸ்தாபனங்களின் ஐஸ்வர்யத்திலும் உலக காரியங்களிலும் சிக்கிக் கொள்ள அனுமதிக்காமல் அதனின்று தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார்.
Believe it, people. God bless you. Amen.
ஜனங்களே, அதை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
God rich in mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
The mercies of God. That's the only thing that I desire.
நான் வாஞ்சிக்கும் ஒன்றே ஒன்று தேவனுடைய இரக்கங்களே.
Not his righteousness, not his law, but his mercy is what I call for.
அவருடைய நீதியை அல்ல, பிரமாணங்களை அல்ல, அவருடைய இரக்கங்களையே விரும்பி அழைக்கிறேன்.
God be merciful to me. We all have that feeling.
தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இத்தகைய உணர்வு நம் எல்லாருக்குமே உண்டு.
I was watching. There's a little woman sitting out here on the end of the seat.
நான் கவனித்துக் கொண்டே வந்தேன். அங்கே ஒரு ஸ்திரீ வரிசையின் கடைசியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள்.
You have a prayer card out there, lady. You don't.
உன்னிடம் ஜெப அட்டை இருக்கிறதா ஸ்திரீயே?
Let me show you God's rich and mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உனக்கு காண்பிக்கட்டும்.
You've been real nervous here lately, haven't you? Real bad. And your eyes has gotten worse. Isn't that right? That's right.
சிறிது நேரமாக நீ நரம்பு தளர்ச்சியினால் மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இல்லையா? உன் நிலைமை மிகவும் மோசமாய் உள்ளது. உன் கண் பார்வை மங்கிவிட்டது. அது உண்மையா? அது உண்மை.
Now they're going to change.
அந்த விதமான நிலை இப்பொழுது மாறி போய்விடும்.
God rich in his mercy. Bob asking you if you would believe this.
இரக்கத்தில் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அதை நீ விசுவாசிக்கிறாய் என்று உன்னிடம் அவர் கேட்கிறார்.
Now you have no prayer card, you have nothing. But you don't need it. See, it's grace that's bestowed to you.
உன்னிடம் ஜெப அட்டை இல்லை. உன்னிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது உனக்கு அவசியம் இல்லை. அது உனக்கு அருளப்பட்டது. தேவனுடைய கிருபையாயிருக்கிறது.
There's such a little bitty fellow sitting right there in front of the camera. Sitting right out here.
அங்கே ஒரு சிறுவன் முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
He's suffering with a growth on his body.
அவனுடைய சரீரத்தில் ஏதோ வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது.
It's just recently come on there. Recently, isn't that right, sir?
சமீபத்தில் தான் அது அவனுக்கு ஏற்பட்டது. அது சரியா ஐயா?
Right. You don't know what it is. You're scared of it. Right.
அது சரி. அது என்னவென்று உனக்கு தெரியவில்லை. அதை குறித்து நீ மிகவும் பயந்து கொண்டிருக்கிறாய். அது உண்மை.
It was caused from a bruise, wasn't it?
எங்கேயோ விழுந்து ஏற்பட்ட காயத்தின் விளைவாக அது உண்டாயிருக்கிறது இல்லையா?
Have you a prayer card? You don't have no prayer card. You don't need one.
உன்னிடம் ஜெப அட்டை உள்ளதா? உன்னிடம் ஜெப அட்டை இல்லை. உனக்கு அது அவசியமும் இல்லை.
God rich in his mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார்.
Oh brother, sister, believe God. Don't doubt him, believe him. That's right.
Hallelujah. Oh சகோதரனே, சகோதரியே, தேவனை விசுவாசி. அவரை சந்தேகிக்காதே. அவரை விசுவாசி. அது உண்மை.
Here sits a man, gray suit, glasses on. Look in here, sir. Do you believe?
இங்கே ஒரு மனிதன் சாம்பல் நிற சூட்டும் மூக்கு கண்ணாடியும் அணிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஐயா, என்னை நோக்கி பாருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
God's rich in his mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
You're sitting there with a hernia. Do you believe that God can heal that hernia and make you well?
நீங்கள் குடல் பிதுக்கத்தினால் அவதியுறுகிறீர்கள். தேவன் அதை நீக்கி போட்டு உங்களை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா?
Sitting right here on the seat looking at me.
அந்த வரிசையின் கடைசியில் அமர்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருப்பவரே.
If you believe that God can heal that hernia, God will do that to you if you'll accept it.
அந்த குடல் பிதுக்கத்தை தேவன் குணமாக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டால் அதை நிச்சயம் அவர் உங்களுக்கு செய்வார்.
You believe it? Will you accept it?
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள்.
All right. You can have it if you'll just believe it. Have mercy. Yes, sir.
சரி, நீங்கள் விசுவாசித்தால் இரக்கத்தையும் சுகத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வீர்கள். ஆமையா.
There's a lady sitting out here. She's suffering with poor circulation in her body.
இங்கே ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய சரீரத்தில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது.
But if she will believe, God will heal her if she believes it.
அவள் மட்டும் விசுவாசித்தால் தேவன் அவளை குணப்படுத்துவார். அவள் விசுவாசித்தால்.
I believe she's going to visit as sure as anything.
அவள் அதை இழந்து விடுவாள் என்று விசுவாசிக்கிறேன்.
I have mercy is my prayer.
அவள் மேல் இரக்கமாயிரும் என்பதே என்னுடைய ஜெபமாய் உள்ளது.
See the woman's Mrs. Riley, do you believe that God can heal that poor circulation?
அந்த ஸ்திரீயின் நிலையை நான் தெளிவாக காண்கிறேன். திருமதி ரைவி, அந்த மோசமான ரத்த ஓட்ட நிலையை தேவன் குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா?
If you will receive it, amen.
விசுவாசிக்க முடியுமானால் அதை பெற்றுக்கொள். ஆமென்.
Just believe.
அதை விசுவாசிக்க மாத்திரம் செய்.
God is good, isn't he, Stella?
தேவன் நல்லவர் இல்லையா ஸ்டெல்லா? ஆம், அது உண்மை.
I never seen a woman in my life. But God, in his mercy.
அந்த ஸ்திரீயை என் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
Here sits another woman, sat right back behind there, right in the back, looking right at me.
இங்கே வேறொரு ஸ்திரீ பின்னால் அமர்ந்து கொண்டு என்னையே நோக்கி கொண்டிருக்கிறார்.
She's got poor circulation too. She's thinking about it just then.
அவள் மோசமான ரத்த ஓட்டத்தினால் அவதியுறுகிறாள். அவள் அதை குறித்து அப்பொழுது யோசித்துக் கொண்டிருந்தாள்.
I never seen a woman in my life.
அந்த ஸ்திரீயை என் வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை.
This other woman had the same thing. Look at me.
மற்ற ஸ்திரீக்கும் அதே கோளாறு தான் இருந்தது. என்னை நோக்கி பார்.
Do you believe me to be God's prophet or his servant?
நான் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்லது அவருடைய ஊழியன் என்று விசுவாசிக்கிறாயா?
You also have heart trouble. If that's right, raise up your hand.
உனக்கு இருதய கோளாறும் வேறு உண்டு. அது உண்மையானால் உன் கையை உயர்த்து.
You don't have it now.
இப்பொழுது அது உனக்கு இல்லை.
God, rich in his mercy, is showing forth that he's alive here in the building tonight.
அது குணமாகி விட்டது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தம்மை உயிரோடு இருக்கிறவராக இன்றிரவு இக்கட்டிடத்தில் நிரூபித்து வருகிறார்.
God, rich in his mercy. Amen.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.
Could there be how many sinners and backsliders would stand to your feet and say, God, rich in his mercy, be merciful to me.
இங்குள்ள எத்தனை பாவிகள் பின்வாங்கி போனவர்கள் எழுந்து நின்று இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லக்கூடும்.
Stand to your feet. I'll pray for you. If you believe it, you want mercy now.
எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு இரக்கம் அவசியம் என்று நீங்கள் விசுவாசித்தால்.
God bless you. God bless you. God bless you. You.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பாராக.
Backslider, raise to your feet. God rich in his mercy.
பின்வாங்கி போனவர்களே எழும்பி நில்லுங்கள். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
Are you surely you've not gotten so numb in this condition that you can't see that that's the very promise of the hour?
இது இந்த மணி நேரத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் அளவுக்கு நீங்கள் உணர்ச்சியற்று போய்விடவில்லை.
Surely you got so wrapped up in denomination and other things that you can't see that this is the promise of the hour?
இதுதான் இந்த மணி நேரத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் அளவுக்கு நீங்கள் நிச்சயமாக ஸ்தாபனங்களுடன் ஈடுபாடு கொண்டிருக்கவில்லை.
God rich in mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
Every who you was has stood up, I'm going to pray just a minute.
எழுந்து நின்றிருப்பவர்கள் யாராய் இருப்பினும் உங்களுக்காக இன்னும் சிறிது நேரத்தில் ஜெபிக்க போகிறேன்.
I want you to make your way to some good full gospel church and be baptized in Christian baptism. God give you the Holy Ghost.
நீங்கள் ஏதாவது ஒரு முடிசு விசேஷ சபையில் சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவ ஞான சானத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்பொழுது தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவி அருளுவார்.
These are another one. Stand to your feet and say, Me, I want to be remembered.
வேறு யாராகிலும் இப்பொழுது எழுப்பி நின்று நானும் நினைவு கூறப்பட விரும்புகிறேன் என்று சொல்வீர்களா?
God, in your mercy, remember me. I haven't lived like I should. Maybe.
தேவனே, உமது இரக்கத்தின்படி என்னை நினைவு கூறும். நான் வாழ வேண்டிய பிரகாரம் வாழவில்லை என்று கூற விரும்புகிறீர்களா?
God bless you, lady. God bless you. God bless you. God bless you. God bless you. That's right.
கர்த்தர் உன்னை ஸ்திரீயே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
God rich in his mercy. Have mercy on me. God bless you, sister.
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே என் மீது இரக்கமாயிரும். சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
Is there how many more in your says, I'll stand. I want God to know that I want mercy.
இன்னும் இங்குள்ள எத்தனை பேர் நான் எழுந்து நிற்பேன், நான் இரக்கத்தை பெற விரும்புகிறேன் என்று தேவன் அறிய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள்.
I haven't lived right. I've lived this way and that way, and I've been up and down, but I want His mercy.
நான் சரியான ஜீவியம் ஜீவிக்கவில்லை. நான் இப்படியும் அப்படியுமாக வாழ்ந்து வந்தேன். ஏற்ற தாழ்வுகள் இருந்தது. அவருடைய இரக்கத்தை பெற விரும்புகிறேன் என்று கூற ஆயத்தமாயிருக்கிறீர்கள்.
God bless you, brother.
சகோதரனே, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.
Someone else say, God rich in His mercy.
வேறு யாராயிலும் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்ல விரும்புகிறீரா?
God bless you, sister. God bless you, sister.
சகோதரியே, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.
That's right. God rich in His mercy.
அது சரி, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார், அது உண்மை.
God bless you too. God bless you back there.
கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பின்னால் உள்ள உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
God sees you. Just stand to your feet.
கர்த்தர் உங்களை பார்க்கிறார், எழும்பி கால் ஊன்றி நில்.
He said, does it do any good, Brother Branham? Sure, stand up and see how much different it is.
சகோதரன் பிரண்ணாமே, எழுந்து நிற்பதனால் ஏதாகிலும் பலன் உண்டா என்று நீ கேட்கலாம். நிச்சயமாக எழுந்து நின்று என்ன வித்தியாசம் என்பதை பார்.
If you are really sincere in your heart, God is rich in mercy.
நீ உண்மையாகவே உத்தமமான இருதயத்துடன் இருப்பாயானால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகிறதை அவர் விரும்பாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
God rich in His mercy. Oh, God have mercy on us.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஓ தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
Now, how many in here now that's holding those prayer cards?
உங்களில் எத்தனை பேரிடம் இந்த ஜெப அட்டைகள் உள்ளன?
What were they? A's and B's. A's and B's.
அவை என்ன? ஏ வரிசையும் பி வரிசையும் அல்லவா?
All the people's got prayer card A's, stand over on this side. And prayer card B will stand up behind them.
ஏ வரிசை ஜெப அட்டை வைத்திருப்பவர்கள் இந்த பக்கத்தில் நில்லுங்கள். பி வரிசை ஜெப அட்டை வைத்திருப்பவர்கள் அவர்கள் பின்னால் நில்லுங்கள்.
I wonder if there's some ministers here that would like to anticipate in helping me.
இங்குள்ள போதகர்கள் சிலரில் எனக்கு உதவி செய்ய விருப்பம் உண்டா?
If they are, would like to come up, I would be glad to have your assistance here, or we would be glad to pray with you.
அப்படி செய்ய விருப்பமானால் மேலே பாருங்கள். உங்கள் உதவியை பெற நான் மகிழ்ச்சி அடைவேன். உங்களுடன் சேர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்கும்.
This the Bible said, these signs shall follow them that believe. Yes, sir.
விசுவாசிக்கிறவர்களால் இன்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்று வேதம் கூறுகின்றது. ஆமையா?
In my name they shall cast out devils. They shall speak with new tongues.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள்.
Have we done it?
நாம் அப்படி செய்திருக்கிறோமா?
By the grace of not us, but God rich in mercy to keep His word. God.
தேவனுடைய கிருபையினால் நாம் அல்ல, தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்ற இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
Now the wheelchairs, if you want to put them right down here in the front, we'll pray for them right here. We'll have to pull them up through all that aisle.
இப்பொழுது சக்கர நாற்காலிகளை நீங்கள் முன்னால் கொண்டு வர விரும்பினால் உங்களுக்காக நாங்கள் இங்கேயே ஜெபம் செய்வோம். அவர்கள் அதன் ஊடாக வர வேண்டியதில்லை. அவர்கள் இங்கே வரட்டும், நாங்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் செய்வோம்.
God rich in His mercy.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார்.
Would you stand to the right hand side now for a few minutes?
வலது பக்கத்தில் இருக்கிற நீங்கள் சில நிமிடங்கள் இருப்பீர்களா?
Did Brother Brown come with you? Come tomorrow.
சகோதரன் பிரபன் உங்களுடன் இருக்கிறாரா? நாளை வருகிறாரா?
இன்றே
வருவார நினைத்தேன்.
Where's brother outlaw? Where's brother Fuller?
சகோதரன் outlaw எங்கே? சகோதரன் Fuller எங்கே?
Some of them people is up here with me when I first come. Let's come back.
அவர்கள் நான் முதன் முறையாக இங்கு வந்தபோது என்னுடன் மேடையில் இருந்தவர்கள். இப்பொழுது மீண்டும் மேடைக்கு வரட்டும்.
You remember these old fashioned prayer lines when we used to stand there, you'd have to hold me on one side and somebody on the other. I get so weak.
அந்த பழைய விதமான ஜெப வரிசைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் ஜெபம் செய்து பலவீனமாகி ஒருவர் ஒரு பக்கத்திலும் வேறொருவர் மற்றொரு பக்கத்திலுமாக என்னை பிடித்துக் கொள்வீர்களே, அதே
போன்று
தொடக்கத்தில் நடந்த கூட்டங்களில் பங்கு கொண்டவர்கள் எத்தனை பேர் இங்கு உள்ளனர்? இங்கு பாருங்கள்.
You remember back there, I told you that the Lord Jesus told me that if I be sincere that these things would take place. Is that right?
நான் உத்தமமாய் இருந்தால் இவையெல்லாம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து என்னிடம் சொன்னார் என்று நான் உங்களிடத்தில் கூறினது ஞாபகம் இருக்கிறதா? அது சரிதானே?
We never had such as that in that day, but it happened.
அந்நாட்களில் நடந்தது போன்ற வேறொரு கூட்டம் நிகழவே இல்லை, ஆனால் சம்பவித்தது.
Because God's rich in His mercy and loyal to His promise.
தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமது வாக்குத்தத்துக்கு உண்மை உள்ளவராய் இருந்த காரணத்தால் அப்படி நடந்தது.
Amen. Amen. Praise God. Hallelujah.
Amen. Amen. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Hallelujah.
Oh, I'm so glad I'm one of them. Amen. Oh, my.
Oh, அவர்களில் ஒருவனாக நான் இருப்பதால் மகிழ்ச்சி வருகிறேன். Amen. Oh, என்ன?
There are people almost everywhere whose hearts are all on flame.
ஜனங்கள் எல்லா இடங்களிலும் உள்ள நேர் இருதயம் கொழுந்து விட்டு எரியும்.
With the fire that fell on Pentecost that cleansed and made them clean.
இருதயங்கள் பெந்தேகோஸ்தே அன்று விழுந்த அக்னியால் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. அவர்களை சுத்திகரிக்கும் சுத்தமாக செய்தது.
Oh, it's burning now within my heart. Oh, glory to his name.
ஓ, அது இப்பொழுது என் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ, அவருடைய நாமத்துக்கே மகிமை.
I'm so glad that I can say I'm one of them.
அவர்கள் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறுவதற்கு நான் மகிழ்ச்சி உறுகிறேன்.
Oh, me a wretched, miserable, poor, blinded wretch as I was.
ஓ, நானா ஒரு நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனுமாயிருந்தேன்.
Then now by his mercy, his rich mercy, I can see the kingdom of God in sight. Amen.
இப்பொழுதோ அவருடைய இரக்கத்தினால் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் தேவனுடைய ராஜ்யத்தை என்னால் காண முடிகிறது. ஆமேன்.
How beautiful is his commandments.
அவருடைய கட்டளைகள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது.
Stand right over my brother on your crutch.
என் சகோதரனே உன் கக்கதண்டத்தின் உதவியால் எழும்பினில்.
If you can't get up, all right, stand right here. We'll come right down and pray for you.
உன்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை, நாங்கள் அங்கு வந்து உனக்காக ஜெபம் செய்வோம்.
And now that the A's and B's of prayer cards get lined up over on the other side there and we're going to pray for them.
AB ஜெப அட்டை வைத்திருப்பவர்கள் மற்ற பாகத்திலிருந்து வரிசையில் நில்லுங்கள், நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம்.
Minister brothers, you are certainly, if you believe and laying hands on the sick,
போதக சகோதரர்களே வியாதியஸ்தர்களின் மேல் கைகளை வைப்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால்,
you come right here and stand with me on this platform. We're going to pray for the sick.
இங்கே வந்து என்னுடன் மேடையின் மேல் நில்லுங்கள், நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போகிறோம்.
Now to you people standing in that line.
இப்பொழுது ஜெப வரிசையில் நிற்பவர்களே உங்களுக்கு,
if you can believe the presence of God is here.
தேவனுடைய சமூகமானது இங்கு உள்ளது என்றும்,
that the Holy Spirit is in our midst now doing just exactly what he said he would do.
பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் மத்தியில் இருந்து கொண்டு அவர் சொன்னபடியே செய்து கொண்டு வருகிறார் என்று உங்களால் விசுவாசிக்க கூடுமானால்,
if I had power to heal you, I'd certainly do it.
உங்களை சுகப்படுத்த எனக்கு வல்லமை இருந்தால் நான் நிச்சயம் உங்களை சுகப்படுத்தி விடுவேன்.
If I had any way of healing you, I would certainly do it.
உங்களை சுகப்படுத்த எனக்கு வேறு ஏதாவது வழி இருக்குமானால் நான் நிச்சயம் அதை செய்வேன்.
I do not have it.
ஆனால் எனக்கு அந்த வல்லமை கிடையாது.
God has given a little gift.
தேவன் ஒரு சிறு வரத்தை எனக்கு அளித்துள்ளார்.
I'm not much of a preacher. I don't have education enough to be qualified as a preacher, what's called a preacher in these days.
இந்த காலத்தில் பிரசங்கி என்று அழைக்கின்றபடி நான் ஒரு பெரிய பிரசங்கி அல்ல. பிரசங்கியாகும் தகுதி பெற எனக்கு போதிய படிப்பு கிடையாது.
Experiences must be a theological experience and it must have certain doctor's degree and so forth. I can't qualify for that.
எக்காலத்தில் பிரசங்கி ஆவதற்கு வேத பாடத்திய அனுபவமும் டாக்டர் பட்டமும் அவசியம். அந்த தகுதி எனக்கு கிடையாது.
But God seeing my heart and know that I want to do something for him. I want to appreciate it.
ஆனால் தேவன் என் இருதயத்தை அறிந்தவராய் அவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய நான் விரும்புகிறேன் என்று அறிந்துள்ளார். அதற்காக அவருக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன்.
A man said to me the other day, he said, I think you're just a fine man, Mr. Branham, but I believe you're sincerely wrong.
அன்று நாள் ஒரு மனிதனிடம் வந்து, திரு பிரண்ணாம் அவர்களே, நீங்கள் மிகவும் அருமையானவர்கள், ஆனால் இது உத்தமாகவே தவறு செய்கிறவராயிருக்கிறீர்.
You're all out of the will.
நீர் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாயிருக்கிறீர்.
You know you'll be condemned at the end.
முடிவில் நீர் ஆக்கினைக்குள் ஆவீர் என்று உமக்கு தெரியுமா என்றார்.
I said, look, I want to tell you something.
நான் பாருங்கள், நான் உங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன்.
I'm going to say that you would be right, just to say for the argument's sake.
விவாதத்திற்காக நீர் கூறுவது சரி என்றே வைத்துக் கொள்வோம்.
If I am wrong, which I don't believe I am.
நான் தவறாய் இருப்பேனானால் நான் தவறில்லை என்று நினைக்கிறேன்.
But if I was wrong, and I know right now that I was going to live to be 100 years old, and he is going to condemn me at the end of the road.
நான் தவறாய் இருந்தால் 100 ஆண்டு காலம் நான் வாழப் போகிறேன் என்றும் முடிவில் அவர் என்னை கண்டனம் செய்து,
and tell me you don't deserve to come into my heaven, William Branham. Get out into outer darkness.
William Branhamே, பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நீ அபாத்திரன், ஆகவே புறம்பான இருளில் செல்வாயாக என்று கூறுவார் என்று நான் அறிந்திருந்தாலும்,
you know what? I'd serve him every day of my life until I went anyhow.
என் வாழ்நாளில் நான் போகும் வரை ஒவ்வொரு நாளும் அவரை சேவிப்பேன்.
For I have received so much of his unmerited blessings that he's more than life to me.
ஏனெனில் அபாத்திரனான நான் அவருடைய ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பெற்றுள்ளேன். என்னுடைய ஜீவனை காட்டிலும் அவர் எனக்கு மேலானவர்.
He is everything that all that I am, all that I ever could hope to be, I have derived from His grace and mercy.
எனக்கு உள்ள எல்லாவற்றை காட்டிலும் நான் இனி பெற போகின்ற எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவரிடமிருந்து பெற்றுக் கொண்டவைகளே.
I was wretched, miserable, poor, blind.
நான் நிர்பாகியம் உள்ளவனாயும் பரிதபிக்கப்படத்தக்கவனாயும் தரித்திரனாயும் குருடனாயும் இருந்தேன்.
But by grace He has healed me, and I am strong and healthy by the grace of God.
ஆனால் அவருடைய கிருபையினால் அவர் எனக்கு சுகத்தை அளித்தார். நான் தேவனுடைய கிருபையினால் திடகாத்திரம் உள்ளவனாயும் ஆரோக்கியம் உள்ளவனாயும் இருக்கிறேன்.
I have good eyesight.
எனக்கு நல்ல கண் பார்வை உள்ளது.
I have eat, drink, have whatever I have need of.
எனக்கு புசிக்கவும் குடிக்கவும் மற்றபடி எனக்கு தேவையான எல்லா காரியங்களும் எனக்கு உண்டு.
He never promised to supply my wants, my needs.
நான் விரும்பின யாவற்றையும் தருவதாக அவர் எனக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் என் தேவைகளை சந்திப்பதாக வாக்களித்திருந்தார்.
And if I am cast away at that day, and I know I cannot see where I would be.
அந்த நாளிலே நான் புறம்பாக்கப்பட்டால் நான் எங்கிருப்பேன் என்று எனக்கு தெரியாது.
But if I knew that I was wrong, and God has chose me to be wrong.
நான் தவறானது செய்யவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று நான் அறிந்திருந்தால்,
I would want to stay wrong, and because that I want to do His will.
நான் தவறாகவே இருக்க விரும்புவேன், ஏனெனில் அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது.
It's I love Him till I want His will to be done.
அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்னும் அளவுக்கு அவரை நான் நேசிக்கிறேன்.
Now that's a big statement, but I hope you get it in the way of the Spirit I said it in.
அது ஒரு பெரிய வாக்குமூலம்தான். ஆனால் நான் எந்த அர்த்தத்தில் ஆவியில் அதை கூறினேன் என்னோ அதை நீங்கள் கிரகித்துக் கொண்டிருந்து நம்புகிறேன்.
See, I want to do His will.
பாருங்கள், அவருடைய சித்தத்தை செய்யவே நான் விரும்புகிறேன்.
I asked Him for something sometimes, He said no. I just rejoiced so much about that as I can if He said yes.
சில சமயங்களில் அவரிடத்தில் நான் ஏதாவது ஒன்று கேட்பேன், அவர் முடியாது என்று தலை அசைத்து விடுவார். அவர் சரி என்று சொல்லி இருந்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பேனோ அவ்வளவு மகிழ்ச்சியை அவர் முடியாது என்று சொல்லும் போதும் பெறுவேன்.
Because we always ought to ask, Thy will be done.
ஏனெனில் நாம் எப்பொழுதும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று அவரிடம் கூற வேண்டியவளாயிருக்கிறோம்.
His no's is just as, if that's His will, that's just, it's a whole lot better than His yes's if it's His will to do it.
அவருடைய இல்லை என்பது அவருடைய சித்தமாய் இருக்குமானால் அவருடைய சரி என்பதை காட்டிலும் மேலாகவே அது இருக்கும். அதுவே அவருடைய சித்தமாக இருக்குமானால்,
that's when you really love Him. Amen.
அவரை நீங்கள் உண்மையாகவே நேசித்தால் அது அப்படித்தான் உங்களுக்கு இருக்கும். ஆமேன்.
I get to talk about Him, I just can't stop.
அவரை குறித்து நான் பேச தொடங்கிவிட்டால் என்னால் அதை நிறுத்தவே முடியாது.
Oh, He's so real. So real to me.
ஓ, அவர் எனக்கு அவ்வளவு தத்துரூபமானவர், அவ்வளவு உண்மை பொருளாய் இருக்கிறார்.
Friends, He's all that I am, all that I ever could be, all that I ever expect to be is grounded in Christ Jesus. His word.
நண்பர்களே, நான் என்னவாய் இருக்கிறேனோ, நான் இனி என்னவாய் இருப்பேனோ, நான் என்னவாய் இருப்பேன் என்று எதிர்பார்க்கிறேனோ அது அவரே. இவை அனைத்தும் வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசுவில் ஒன்றாய் கலந்துவிட்டது.
I'm thankful tonight for the witness of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரின் சாட்சிக்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன்.
For the message, I know it might, some might disagree with it, but as I have told you, I'm duty bound to a message.
செய்திக்காகவும் இன்றிரவு நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். சிலர் என்னுடன் இணங்க மாட்டார் என்று நான் அறிவேன். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னது போன்று நான் ஒரு செய்திக்கு கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன்.
A sign went forth, and God does not send a sign just to show that He's God.
ஒரு அடையாளம் புறப்பட்டு சென்றது. அவர் தேவன் என்பதை காண்பிக்க அவர் ஒரு அடையாளத்தை அனுப்புகிறதில்லை.
A message, a voice always follows a sign. Anyone knows that.
ஒரு செய்தி இல்லை, ஒரு சத்தம் அடையாளத்தை எப்பொழுதும் பின்தொடர வேண்டும். அது எல்லோருக்குமே தெரியும்.
Jesus came with signs and wonders.
இயேசு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக வந்தார்.
He was a great man when he was doing signs and wonders.
அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தபோது அவர் ஒரு மகத்துவமான மனிதராக கருதப்பட்டார்.
But when he began to sit down and to begin to bring the message, I and my Father are one. Oh my, that was wrong to them.
ஆனால் அவர் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் போன்ற செய்திகளை கொண்டு வர தொடங்கின போது அது அவர்களுக்கு தவறாக காணப்பட்டது.
See, but the boys had to follow the sign.
பாருங்கள், ஆனால் சப்தம் அடையாளத்தை பின்தொடர வேண்டியதாக இருக்கிறது.
Moses had given two signs and each sign had a voice. It's right.
மோசேக்கு இரு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டன. ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒரு சப்தம் இருந்தது. அது உண்மை.
I preached on it here some time ago somewhere on the voice of the sign.
சில நாட்களுக்கு முன்பு அடையாளத்தின் சப்தம் என்பதன் பேரில் நான் பிரசங்கித்தேன்.
It must have a voice.
அடையாளத்திற்கு சப்தம் அவசியமாக இருக்கிறது.
It's a change in always it's that way. If it isn't, then it didn't come from God.
அடையாளம் சப்தமாக மாறிவிடுகிறது. எக்காலத்தும் அது அவ்வாறு இருந்து வந்துள்ளது. அது அவ்வாறு இல்லை எனில் அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
If a man comes out with an odd peculiar ministry that's found in the Bible to be the truth,
ஒரு மனிதன் ஒரு வினோதமான ஊழியத்துடன் வந்து அது சத்தியம் என்று வேதத்தில் காணப்பட்டு,
and that man stays right in that same old denominational doctrine, forget it.
அதே சமயத்தில் அந்த மனிதன் ஸ்தாபனங்களின் போதகங்களில் நிலை கொள்வாரானால் அந்த ஊழியத்தை மறந்துவிடுங்கள்.
Nothing to it. God don't do a thing like that.
அது ஒன்றுமில்லை. தேவன் அவ்வாறான ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார்.
That thing, that's rotten manna that's got termites in it or wiggle tails or whatever you want to call it from 40-50 years ago. Still trying to eat that old manna that fell way back years ago.
அது அழுகி பொடுத்து போன மன்னா. அதில் புழுக்கள் நிறைய இருக்கின்றன. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு விழுந்த பழைய மன்னாவை அவர்கள் புசிக்க தவங்குகின்றனர்.
In the children of Israel on their journey, new manna fell every night.
இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பிரயாணத்தின் போது ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா பொழிந்தது.
Right, you couldn't keep it over.
அது உண்மை. அதை அடுத்த நாள் வைத்திருக்க முடியாது.
We don't live over some other age gone by.
கடந்து போன ஏதோ ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்தவர்கள் அல்ல.
We're eating new manna, fresh manna out of heaven in our journey as we go on.
நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பயணத்தில் வானத்திலிருந்து விழும் புதிய மன்னாவை நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம்.
Let's bow our heads now.
இப்பொழுது நாம் தலை வணங்குவோம்.
Lord God, you are so real.
Yes.
Your presence.
தேவனாகிய கர்த்தாவே, நீரும் உம்முடைய சமூகமும் மிகவும் தத்துரூபமாக இருக்கிறது.
I think of grace, Lord. We have just seen you do so many things.
ஆண்டவரே, உமது கிருபையை நான் நினைவு கூறுகிறேன். நீர் எத்தனையோ காரியங்களை செய்வதை நாங்கள் கண்டிருக்கிறோம்.
We heard you speak with tongues, see you interpreted through your people.
நீர் உமர் ஜனங்களின் மூலம் அந்நிய பாஷையை பேசுவதையும் அதற்கு அர்த்தம் உரைப்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
Oh God, to see you heal the sick, open up the eyes of the blind.
Oh தேவனே, நீர் பிணியார்களை குணமாக்கி குருடரின் கண்களை திறந்து,
make the lame to walk, the deaf to hear, the dumb to talk.
முடவர்களை நடக்க செய்து, செவிடர்களை கேட்க செய்து, ஊமையரை பேச செய்வதை நாங்கள் கண்டிருக்கிறோம்.
What a great mighty God you are.
நீர் எவ்வளவு மகத்தான வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர்.
And then to see that you promised this in the last days.
இவைகளை நீர் கடைசி நாட்களில் செய்வீர் என்றும் வாக்குத்தம் செய்திருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம்.
Though we have many carnal impersonations, yet it only declares that there's a real God somewhere that really is true.
இன்று அநேக மாம்ச பிரகாரமான பாவனைகள் எங்கள் மத்தியில் இருந்த போதிலும் உண்மையான தேவன் எங்கோ இருக்கிறார் என்பதையே அது நிரூபிக்கிறது.
And I pray, Heavenly Father, tonight that we will become so God conscious that we see that you're here.
பரலோக பிதாவே, இன்றிரவு நீர் இங்குள்ளதை அறிந்து கொண்டு நாங்கள் அவ்வளவு தேவ உணர்வுள்ளவர்களாய் இருந்து நீர் இங்கே இருக்கிறதை நாங்கள் காணும்படியாய் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
These people in the line, when they go through this line,
இந்த ஜப வரிசையில் உள்ள ஜனங்கள் இந்த வரிசையின் வழியாக கடந்து வரும்போது,
ஆண்டவரே,
அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தபடியால் இது செய்கிறோம்.
And you said these signs shall follow them that believe.
விசுவாசிக்கிறவர்களால் இன்ன அடையாளங்கள் நடக்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர்.
Here's minister brothers standing here. Man that you have chosen before the foundation of the world to be what they are tonight.
இங்கே போதகர்கள் சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று எப்படி இருக்கிறார்களோ அந்த ஊழியத்திற்கென வலுக தோற்றத்துக்கு முன்பே நீர் முன்குறித்து விட்டீர்.
You knew before there was a world that we would stand here tonight because you're infinite.
உலகம் என்று ஒன்று உண்டாகும் முன்பே இன்றிரவு நாங்கள் இங்கு நின்று கொண்டிருப்போம் என்று நீர் அறிவீர். ஏனென்றால் நீர் எல்லையற்றவராயிருக்கிறீர்.
So we pray, Heavenly Father, tonight that as these sick people, crippled, blind, lame, cancer ridden, whatever it might be, it passes through this line.
ஆகவே பரலோக பிதாவே, இன்றிரவு வியாதியுற்ற இந்த ஜனங்கள், முடவர்கள், குருடர்கள், ஊனமுற்றவர்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் இந்த வரிசையில் கடந்து வரும்பொழுது,
may they realize that the very God that knows the secret of the heart will heal them if they'll just only accepted.
இருதயத்தின் ரகசியங்களை அறியக்கூடிய அதே தேவன் தாமே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களானால் அதே தேவன் அவர்களை சுகமாக்குவார் என்று உணர்வார்களாக.
Only look and understand.
அவரை நோக்கி பார்த்து புரிந்து கொள்வார்களாக.
The man that looked upon the brass serpent just as a piece of brass, he never would be healed.
ஒரு மனிதன் வெறுமனே வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவன் ஒருபோதும் சுகமடைய முடியாது.
Because he didn't have understanding of what it was.
ஏனெனில் அது என்ன என்பதை அர்த்தத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை.
And today, Lord, the same.
இன்றைக்கும் ஆண்டவரே அபிதமாக உள்ளது.
If they look upon a gift to think of that might be able to help them, they don't have understanding.
அவர்கள் ஒரு வரத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து அது அவர்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் எண்ணினால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிறது.
It's only vindication of the presence of God that's sure to heal.
சுகமாக்குவதற்கு தேவன் அங்கு பிரசன்னராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் அது உறுதிப்படுத்தும் ஒன்றாக உள்ளது.
Granted, Father, may it be done in Jesus' name. Amen.
பிதாவே அதை அருள்வீராக, இயேசுவின் நாமத்தில் அது நிறைவேறுவதாக. ஆமேன்.
I want the little pianist, if she will, man or woman, whoever it might be,
பியானோ வாசிப்பவர்கள் ஆணாகிலும் பெண்ணாகிலும்,
to go over there and play this song. The great physician now is near, the sympathizing Jesus. If she will, wherever the pianist is.
அங்கு சென்று அவர்களால் முடியுமானால் மாபெரும் வைத்தியர் இப்பொழுது அருகில் உள்ளார் அனுதாபம் கொள்ளும் இயேசு என்னும் பாடலை இசைக்கவும்.
I remember one of my first healing services, Fort Wayne, Indiana.
இந்தியானாவில் உள்ள Fort Wayne-ல் நிகழ்ந்த என்னுடைய முதலாவது சுகமளிக்கும் ஆராதனைகளில் ஒன்று என்று நினைவுக்கு வருகிறது.
A little Amish girl sat and playing that piano. The great physician now is near, the sympathizing Jesus.
அப்பொழுது ஒரு சிறிய ஆமிஷ் பெண், மாபெரும் வைத்தியர் இப்பொழுது அருகில் உள்ளார் அனுதாபம் கொள்ளும் இயேசு என்னும் பாடலை பியானாவில் வாசித்துக் கொண்டிருந்தார்.
A little baby was brought to me on a platform. It was crippled.
அப்பொழுது ஒரு குழந்தை என்னிடம் மேடைக்கு கொண்டு வரப்பட்டது. அது முடமாயிருந்தது.
And while I was praying for that baby, it jumped out of my arms and ran down across the platform.
நான் அந்த குழந்தைக்காக ஜெபம் செய்தபோது அது என் கையை விட்டு குதித்து மேடையின் மேல் ஓடத் தொடங்கியது.
The mother fainted. The grandmother threw up her handkerchief and began to cry.
இதை கண்ட அதன் தாயார் அங்கேயே மழுங்கி விழுந்தால் அதன் பாட்டி தன் கைக்குட்டையை மேலே எரிந்துவிட்டு கண்ணீர் வடிக்க தொடங்கினார்.
And this little Amish girl now, not knowing nothing about anything about Pentecostals, because she belonged to the Amish church, but she's playing.
இந்த ஆமிஷ் பெண்ணுக்கு பெந்தேகோஸ்தியை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஏனெனில் அவள் ஆமிஷ் சபையை சேர்ந்தவள். ஆனால் அவள் பியானோ வாசித்துக் கொண்டிருந்தாள்.
Her long hair fell down. She raised in the spirit and began to sing in unknown tongues and with the harmony of that song. And then piano keys moved up and down, playing the great position. Now is near the sympathizing Jesus.
இதை கண்டதும் அவளுடைய நீண்ட கூந்தல் அவிழ்ந்து குதித்தெழுந்தால் நிறைந்து அந்நிய பாஷையில் பரிசுத்த ஆவியினால் அந்த பாடலை பாடத் தொடங்கினால் அப்பொழுது அந்த பியானோ ஒரு சுருதியும் தப்பாமல் தானாகவே மாபெரும் வைத்தியர் இப்பொழுது அருகில் உள்ளார் அனுதாபம் கொள்ளும் இயேசு என்னும் பாடலை இசைத்தது.
Amen. He's the same yesterday, today, and forever.
Amen. அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார்.
Now let us pray. Now let's everybody out there pray.
இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். வெளியில் உள்ளவர்களும் ஜெபம் செய்யுங்கள்.
You people coming through the line, when we lay hands upon you, remember Jesus said if you'd believe it, you'd be well. You believe it?
ஜெப வரிசையில் வருபவர்களே, உங்கள் மேல் கைகளை வைத்து நாங்கள் ஜெபம் செய்யும் போது நீ விசுவாசித்தால் சுகம் பெறுவாய் என்னும் இயேசுவின் வார்த்தை நினைவு கூறுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Now let's all sing now.
நாம் அனைவரும் இப்பொழுது ஒருமித்து பாடுவோம்.
The great the sympathizing Jesus. He speaks. Let's just close your eyes now. We sing. Hearts to cheer. Oh, hear the voice of Jesus. Sweetest name on mortal tongue. Sweetest. Father God, move upon the people. Son, oh Jesus, bless.
மாபெரும் வைத்தியர் இப்பொழுது அருகில் உள்ளார். அனுதாபம் கொள்ளும் இயேசு அவர் பேசி இருதயங்களை உற்சாகப்படுத்துகிறார். நாம் பாடும் போது கண்களை மூடுவோம். ஓ இயேசுவின் சத்தத்தை கேள், கேராபின்களின் பாட்டில் இனிய நாதம், அமிழ்ந்து போகிறவர்களின் நாவில் இனிய நாமம், பாடிய பாட்டுகளின் இனிய கீதம், பிதாவாகிய தேவனே ஜனங்களின் மேல் அசைவாடும். ஓ இயேசு, ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு.
The great, as you walk through now, he's here. Take my word, or you believe it yourself, he's here. Everybody in prayer out there now for the people.
வெளியில் இருக்கும் ஒவ்வொருவரும் இவர்களுக்காக ஜெபியுங்கள்.
Sing it right with me. He speaks the King heart to cheer.
Oh Lord, I believe. Oh Lord, I believe. All things are possible. Oh Lord, I believe. All who believe, raise your hand like this. I believe.
நம்புகிறவர்கள் அனைவரும் உங்கள் கைகளை உயர்த்தி நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள்.
Here sits a man sitting here. The reason I was extent talking, he's dying with cancer. He's on this crutch.
இங்கு ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறார். நான் பேச்சை நீட்டிக் கொண்டு போன காரணம் என்னவெனில், இவர் பொற்று நோயால் மறித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கக்க தண்டத்தை ஊறி நடப்பவர்.
There's no way in the world for a man to live outside of God.
தேவன் உதவி செய்தால் ஒழிய அவரால் உலகில் உயிர் வாழ எந்த வழியும் இல்லை.
He's got cancer all through the bowels. Or he's going to die if it isn't for the mercy of God.
அவருடைய குடல் முழுவதும் புற்று நோய் கண்டுள்ளது. தேவன் இரக்கம் காண்பிக்காவிடில் அவர் மரித்து போவார்.
And I wish I could just this word of encouragement to this man.
அவரை ஊக்கப்படுத்தும் வார்த்தையை சொல்ல வாஞ்சிக்கிறேன்.
You know the doctors can do nothing for you now. You're beyond that, see.
மருத்துவர்கள் இப்பொழுது உமக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று உமக்கு தெரியும். அந்த கட்டத்தை நீர் கடந்து விட்டீர்.
And you only got one chance, and that is in Christ.
உமக்கு ஒரே ஒரு தருணம் உள்ளது, அது கிறிஸ்து இயேசுவுக்குள். பாருங்கள்.
And brother, I'll die one day too. You'll have to go if Jesus tarries.
சகோதரனை, நானும் கூட ஒரு நாளில் மறிக்க வேண்டியவன் தான். இயேசு வர தாமதித்தால் நீங்களும் கூட மறிக்க வேண்டும்.
I've got to meet you over there. Stand there at the judgment bar.
நான் உங்களை அங்கு நியாய தீர்ப்பில் சந்திக்க வேண்டியவனாயிருக்கிறேன்.
And this night, you like in television has picked up that every time we even move our finger or anything, it's on record. Every word we say is on record.
தொலைக்காட்சியில் நாம் விரலை அசைத்தாலும் கூட அது ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சியில் பதிவு செய்யப்படுகிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவாகின்றது.
Now see, television has proven that.
தொலைக்காட்சி அதை நிரூபித்து விட்டது.
Now television doesn't manufacture a picture. It only channels that wave into the television.
தொலைக்காட்சி ஒரு படத்தை தானாக உருவாக்குவதில்லை. அந்த ஒளி அலைகளை அது கால்வாயின் வழியாக தொலைக்காட்சி படக்குழாயினுக்குள் செலுத்துகிறது.
See, it doesn't make it.
பாருங்கள், அது அதை உண்டாக்குகிறதல்ல.
There's television when Adam walked on earth. There was television when Moses came through the Red Sea.
ஆதாம் பூமியின் மேல் நடமாடின போது, மோசே சிவந்த சமுத்திரத்தை கடந்த போது தொலைக்காட்சி இருந்தது.
There's television when Elijah was on Mount Carmel. See?
எலியா கர்மேல் பர்வதத்தில் நடந்த போது இந்த ஒளி அலைகள் உண்டாயிருந்தன.
But they just now discovered it. See?
ஆனால் தொலைக்காட்சி இப்பொழுது தான் கண்டுபிடிக்கப்பட்டது. புரிகின்றதா?
And now, every move we make and every sound is playing a record that'll meet us at the judgment.
நாம் அசைக்கும் ஒவ்வொரு அசைவும், நாம் இடும் ஒவ்வொரு சத்தமும் அங்கு பதிவாகி நியாய தீர்ப்பின் போது நம்மை சந்திக்கும்.
Every move we make has got to meet us there.
நாம் அசைக்கும் ஒவ்வொரு அசைவும் அங்கு நம்மை சந்திக்கும்.
I've got to answer for the words that I say to you as a minister.
போதகரனும் ரீதியில் நான் கூறும் வார்த்தைகள் அனைத்திற்கும் அங்கு நான் பதில் கூற வேண்டியவனாயிருக்கிறேன்.
I've got to do it. Because God will hold me responsible to it.
தேவன் அதற்கு என்னிடத்தில் கணக்கு கேட்பார். நான் அதை செய்தாக வேண்டும்.
Now, if I could, I'd make you well. Of course, you just got a little time, if not for God.
என்னால் முடிந்தால் உங்களை நான் சுகமாக்குவேன். ஏனெனில் தேவனே அல்லாமல் உங்களுக்கு சில நாட்கள் மாத்திரமே உள்ளது. உங்களுக்காக நான் ஜெபித்தேன், அது மாத்திரம் தான் எனக்கு தெரியும்.
Brother, anything in the world I could do for a man sitting there in that condition, I'd do it.
Sagodarane, annilayil amandirukkum oru manidhanukku inda ulagathil ennalana anithai naan seiven.
Let me ask you. See, you are already healed because Jesus said you were. See?
Ungalai ondru naan kekkiren, paarungal, neengal yerkenave gunamaagi vittirgal enenil Yesu abidamai kooriyullar.
By his stripes we were healed.
அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்.
Now if you can from the bottom of your heart accept that, you'll not die now, but you'll live.
உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் இப்பொழுது மரிக்க மாட்டீர்கள், நீங்கள் உயிர் வாழ்வீர்கள்.
Now see, now we know the television's coming through this room.
ஒளி அலைகள் நமது அறையின் வழியாக வருகின்றது என்று நாம் அறிவோம்.
We know that. We don't see it, we can't see it. Our eyes are not made, our senses can't pick it up.
நாம் அதை அறிவோம், நாம் அதை காண்கிறதில்லை, நம்மால் அதை காண முடியவில்லை. அதை காணுவதற்காக நம்முடைய கண்கள் உண்டாக்கப்படவில்லை, நமது புலன்கள் அதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை.
It takes a manufactured tube or whatever it is, crystal, to pick that up.
அதை கிரகித்துக் கொள்ள ஒரு தொலைக்காட்சி பெட்டி, ஒரு டியூப் அல்லது கிறிஸ்டல் அவசியமாய் உள்ளது.
So is God present. We don't see him, but we know he's here.
அதுபோன்றே தேவன் இங்கு பிரசன்னராய் இருக்கிறார், நாம் அவரை காண்கிறதில்லை, ஆனால் அவர் இங்கு இருக்கிறார் என்று நாம் அறிவோம்.
Jesus Christ is the same.
இயேசு கிறிஸ்து மாறுதவராய் இருக்கிறார்.
Look, he just declared himself. How he makes himself.
பாருங்கள், இப்பொழுதுதான் அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று தம்மை குறித்து அறிவித்தார்.
Now as far as healing, if he is standing right here now, he could do no more for you. See, not another thing.
சுகமாக்குதலை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது இங்கு நின்று கொண்டிருந்தால் இதை காட்டிலும் அவர் உங்களுக்கு அதிகம் செய்திருக்க முடியாது.
If the Son of God was standing right here, which he is, he's here.
தேவனுடைய குமாரன் இங்கு நின்று கொண்டிருந்தால் அவர் நின்று கொண்டிருக்கிறார், அவர் இங்கு இருக்கிறார்.
But he couldn't do no more for you because he's already identified himself here. See?
இதை காட்டிலும் அவர் உங்களுக்கு அதிகம் செய்திருக்க முடியாது, ஏனெனில் அவர் ஏற்கனவே தம்மை இங்கு அடையாளம் காண்பித்து விட்டார். புரிகின்றதா?
And he's here right now, this is saying, to heal you and make you well.
உங்களை சுகமாக்கி சொஸ்தப்படுத்த இங்கே இப்பொழுது இந்த இடத்தில் அவர் இருக்கிறார்.
That little lady there told me, said, you asked the blessing and prophesied or something over that she'd have a baby sitting in that wheelchair, and she did. She had her baby.
அந்த சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஸ்திரீயினிடம் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கோரி எனக்கு குழந்தை பிறக்கும் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தீர்கள், நீங்கள் உரைத்தபடியே எனக்கு குழந்தை பிறந்தது என்றார்.
And now the little lady is sitting here. Now she had a garter operation and it paralyzed her.
இப்பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கும் அந்த ஸ்திரீக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, அதன் விளைவாக அவள் ஊனமுற்றாள்.
Well, we just see so much of that things happen.
அத்தகைய சம்பவங்கள் அதிகமாக நிகழ்வதை நாம் காண்கிறோம்.
My little sister, I know you're a genuine Christian.
சகோதரியே, நீ உத்தமமான கிறிஸ்தவள் என்று எனக்கு தெரியும்.
Why God has let you sit there, I don't know.
தேவன் உன்னை ஏன் சக்கர நாற்காலியில் உட்கார வைத்து விட்டார் என்று எனக்கு தெரியவில்லை.
I believe maybe it's because that you have think you trying to have faith to get out of there. See.
ஒரு கால் உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க அவ்வாறு செய்திருக்கலாம், அங்கிருந்து எழுந்து நடக்க நீ விசுவாசத்தை பெற முயன்று கொண்டிருக்கின்றாய்.
But now look, let's just not try to have it, let's just have it now.
நாம் இனிமேல் விசுவாசத்தை பெற முயல வேண்டாம், இப்பொழுதே அதை பெற்றுக் கொள்வோம்.
We're just going to be there. That's all there is to it. It's going to start right now. We're going to get well.
அவ்வளவுதான், சுகமாகுதல் இப்பொழுதே தொடங்கி விட்டது என்று நாம் சுகமடைந்து விடுவோம் என்று முற்றிலுமாக விசுவாசியுங்கள்.
And you people out there in those chairs, whatever you are, just remember that Christ is present.
சக்கர நாற்காலிகளில் அமர்ந்துள்ளவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, கிறிஸ்து இங்கு பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள்.
Now you say, is there somebody, you see my picture is coming through? Oh yes.
என்னுடைய படம் தொலைக்காட்சி பெட்டியிலே வருவதை போல நீங்கள் காண்கிறீர்களா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம்.
Even the words of Jesus Christ that he spoke when he was here on earth is passing right through this room. It never dies. How many knows that scientifically? The truth.
இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது பேசின வார்த்தைகளும் கூட இப்பொழுது இந்த அறையின் வழியாக சென்று கொண்டிருக்கின்றன. அது அழிந்து போவதே கிடையாது. அது விஞ்ஞான பூர்வமான உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்.
Oh, what is it? Then the Spirit picks up that word that's been written and makes it manifest. Oh, glory.
சரி, அது என்ன? எழுதப்பட்ட அந்த வார்த்தையை ஆவியானவர் பொறுக்கி எடுத்து அதை வெளிப்படுத்துகிறார். ஓ மகிமை.
He's here. He's right here now. The Lord.
அவர் இங்கு இருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது இங்கே இந்த இடத்தில் இருக்கிறார்.
We have seen so much. He's done so much that we just kind of stumble over it.
அவர் அதிகம் செய்துள்ளார், நாம் அதிகமாக கண்டுள்ளோம், அதன் விளைவாக இடறி விடுகிறோம்.
If we would realize not this some mythical something some theological term,
இது கட்டுக்கதை அல்ல, அல்லது வேத தத்துவ சொற்கள் அல்ல,
but the evidence that he promised he would show himself in this day, here he's declaring it right here before us right now.
கடைசி காலத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்துவதாக வாக்களித்ததை நிறைவேற்ற அவர் தம்மை நமக்கு முன்பாக இப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் என்று மாத்திரம் நாம் உணர்வோமானால்,
what a wonderful thing, isn't that wonderful?
அது என்ன ஒரு அற்புதமான காரியமாக இருக்கும், அது அற்புதம் அல்லவா?
Now you believe, will you believe it?
இப்பொழுது நீ விசுவாசிக்கிறாய், நீ அதை விசுவாசிப்பாயா?
Believe you're not going to die, you're going to live, and you're going to honor God, you're going to honor God.
நீ மரிக்க போவதில்லை என்று விசுவாசி, நீ உயிர் வாழ்ந்து தேவனை கனப்படுத்த போகின்றாய், நீ உயிர் வாழ்ந்து தேவனை கனப்படுத்த போகின்றாய்.
Have you ever been baptized? You're a Christian, are you? You're a Christian.
நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாயா? நீ ஒரு கிறிஸ்தவன் அல்லவா? நீ ஒரு கிறிஸ்தவன்.
Well, you want to live for the honor of God. Then go live, my brother. In the name of Jesus Christ, live.
தேவனுடைய மகிமைக்காக உயிர் வாழ விரும்புகிறாய், அப்படியானாலும் சகோதரனே போய் உயிர் வாழ்வாயாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர் வாழ்வாயாக.
And sister, you ought to walk for the glory of God and take care of your baby. Then walk, sister, in the name of Jesus Christ.
சகோதரியே, நீ தேவனுடைய மகிமைக்காக நடந்து உன் குழந்தையையும் கவனித்துக் கொள்ள விரும்புகிறாய், அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட.
You every one of you do the same in the name of Jesus Christ.
நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே செய்யுங்கள்.
Don't forget this Westward Ho Motel here tonight.
இன்றிரவு வெஸ்ட்வேர்ட் ஹோ விடுதியில் நடந்த இக்கூட்டத்தை மறந்து போக வேண்டாம்.
The presence of God identified here is no respecter of person.
எங்கே தேவனுடைய பிரசன்னம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
He only wants you to believe. Do you believe him now?
நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், இப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா?
Amen. God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Let us bow our heads now.
இப்பொழுது நாம் தலை வணங்குவோம்.
I don't know who they've chosen to dismiss.
ஜெபம் செய்து கூட்டத்தை முடிக்க யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றனர் என்று எனக்கு தெரியவில்லை.
Brother Shane, you're coming right here, brother. He's going to dismiss in prayer. God bless you.
சகோதரன் முசிஷியன் இருக்கிறார், சகோதரனே இங்கு வாரும், அவர் ஜெபம் செய்து கூட்டத்தை முடிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.